யாத்ராமன் 4 ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டியதின் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டியதை பிடித்த போது அவன் கையிலே கோலாயிற்று.
சரி, போதும். இந்த வாசி கேட்டதான அந்த பகுதியிலே 4:1-9 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசே கொடுத்ததான ரெண்டு அடையாளங்களை பார்க்கிறோம். நம்ம கொடுக்க போற செய்தியின் தலைப்பு மோசஸ் 2 சைன்ஸ், மோசேயினுடைய 2 அடையாளங்கள். The 2 signs of Moses, மோசேயினுடைய 2 அடையாளங்கள் என்ற தலைப்பிலே நம்ம செய்தியை தியானிக்க போகிறோம். சில நாட்களுக்கு முன்பு சமீபத்திலே நம்முடைய சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சகோதரன், பாஸ்டர், அந்த மோசேக்கு ஆண்டவர் 2 அடையாளத்தை கொடுத்தாரு, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டார். நான் அவருக்கு சுருக்கமாக சொன்னேன், இருந்தாலும் ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியலை. அது என் மனசிலே அவர் கேட்ட கேள்வி ஞாபகத்தில் இருந்ததுனால அநேருக்கு இது தேவைப்படும் என்று நினைச்சேன். பிரசங்கத்தில் இடையில சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் வந்து மோசேக்கு 2 அடையாளங்களை கொடுத்தார் என்று. ஆனால் இதை குறித்து தனியாக ஒரு பிரசங்கம் பண்ணலை, தனியாக ஒரு தலைப்பில் பிரசங்கம் பண்ணலை. இதனால் இது எல்லாருக்கும் அவசியம்தான். அந்த 2 அடையாளங்கள் எதை குறிக்கிறது, அதை குறித்த வெளிப்பாடு என்ன, அதை பற்றி அதன் அர்த்தம் என்ன என்பது எல்லாருக்கும் அவசியமானதாக உண்டாக இருக்கிறது என்று இன்றைய தினத்திலே நான் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மோசேயை கர்த்தர் அழைத்தார். 40 வருஷமாக அவன் எகிப்திலே இருந்தான். அங்கே பிறந்து அங்கே வளர்ந்து பார்வோனின் அரண்மனையிலே இருந்தான். எகிப்தினுடைய சகல கலைகளிலும் அவன் தேறினவனாக இருந்தான். கர்த்தர் அவனை அவிதமாக ஆசீர்வதித்தார். அவிதமாக படிப்பு, அந்த காலத்திலே இருக்கிறதிலே அதிகமாக படித்தவனாக இருந்தான். அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கிறோம், எகிப்தின் சகல கலைகளிலும் அவன் தேறினவனாக இருந்தான். அதனால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை இரட்சிக்க முடியவில்லை, விடுதலையாக்க முடியவில்லை. ஒரே ஒரு எகிப்தியனை மாத்திரம் அவன் கொன்றான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அதுக்கு மேலே அவனுடைய எஜுகேஷன், அவனுடைய ஸ்ட்ரென்த்து, அதுக்கு மேலே கிரியை செய்யலை. அதன் பின்பு அவன் பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்துக்கு போனான். அங்கே 40 வருஷமாக சீனாய் மலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மாமனாருடைய ஆடுகள், எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது 40வது வருஷம் வரும் பொழுது கர்த்தர் அவனை அக்னி சம்பத்திலே சந்தித்தார். அதை நம்ம யாத்ராமம் 3 அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அக்னி சம்பத்திலிருந்து மோசே மோசே என்று கூப்பிட்டார். அந்த முட்செடியானது தீப்பற்றி எரிகிறது, ஆனாலும் அது கருகி போகவில்லை. அது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது நேச்சுரல் ஃபயர் அல்ல, அது ஹெவன்லி ஃபயராக இருக்கிறது. ஆமீன். அதிலிருந்து சத்தம் வருகிறது, மோசஸ் மோசஸ் என்று சத்தம் வரும் பொழுது, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சியை கிளச்சி போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இறங்கி வந்தேன், உன்னை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார். அதனால் அந்த ஃபயர் வந்து நேச்சுரல் ஃபயர் கிடையாது, அது டிவைன் ஃபயராக இருக்கிறது, அது பில்லர் ஆஃப் ஃபயராக இருக்கிறது, அது தேவனாக இருக்கிறது. அதனால அந்த ஃபயர்ல இருந்து ஆண்டவர் பேசுகிறார். செகைனா குளோரியிலிருந்து ஆண்டவர் வந்து பின்பு மோசையோடு பேசினார். மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். எலியா ஜபிக்கும் பொழுது ஃபயர் மேலிருந்து வந்தது. ஆபேல் பலி செலுத்தும் பொழுது ஃபயர் வந்தது. பெந்தகோச நாளிலே அவர்கள் மேலறையிலே ஜபத்தில் இருக்கும் பொழுது அக்னிமயமான நாவுகள் வந்தது. எல்லாமே ஒரே பர்சனை தான் குறிக்கிறது. அவர் என்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஆமீன். ஒரு சந்ததி அழிகிறது, இன்னொரு சந்ததி வருகிறது. இப்படியாக உலகத்திலே ஒரு சந்ததி போய் இன்னொரு சந்ததி வருகிறது. ஆனால் தேவனோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆமீன். அதே மோசையின் தேவன்தான் பிரதர் பென்காமோடு இருந்தார். அவருடைய தலைக்கு மேலே அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. 1950 ஹவுஸ்டன் டெக்சாஸில் அந்த ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அந்த ஒரு ஃபோட்டோ தான் விழுந்தது. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அங்கே அவருடைய தலைக்கு மேலே இருக்கிறது. பாட்டு புஸ்தகத்தில் நம்ம பிரிண்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். அதே பில்லர் ஆஃப் ஃபயர் தான், சேம் பில்லர் ஆஃப் ஃபயர் அப்பியர்ட் அகைன் அண்ட் அகைன். ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரியே தரிசனம் அளிக்கிறார். அதில் மோசேஸுக்கு தேவன் அங்கே தரிசனமானார். அதிலிருந்து அவர் என்ன சொல்லுகிறார், 7 வாசிக்கலாம்.
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேரும் ஏவியரும் எபூசேரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்.
இதை இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இறங்கி வந்தார். எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் இறங்கி வராரோ அதெல்லாம் 7 சீல் தான். ஆதி அன்றிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக இடங்களிலே 7 சீல பற்றி எழுதியிருக்கிறது. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் இறங்கி வருகிறார். எப்படி மேகத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறோம். ஒரு மேகமானது அவரை எடுத்துக்கொண்டது. அப்போஸ்தலர் 1:9 வாசிக்கிறோம். எப்படி அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மேகத்தில் வருவார். அதுதான் இந்த 7 எப்பொழுதும் அவருடைய மோட்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் சேமாக தான் இருக்கு. அப்பொழுது இறங்கி எதற்காக வந்தாரோ அதே போல தான் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாடஸ் இஸ் தேர்ட் எக்ஸாடஸ். நான் வந்து எகிப்தியரின் கையிலிருந்து என் ஜனங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக நான் இறங்கி வந்தேன் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் அநேக சாக்கு போக்களை சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், அந்த ஜனங்கள் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் எனக்கு தரிசனமானார், உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியா ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று நான் சொன்னா அவங்க சொல்வாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை, அப்படியானால் நீ பொய் சொல்லுகிறாய் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் ஆண்டவர் அவனை அழைச்சார், ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு தான் இந்த 2 signs. To confirm Moses' commission. அந்த மோசையினுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த 2 அடையாளங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அந்த 2 அடையாளங்கள் நமக்கு நன்றாக தெரியும். முதலாவது என்ன அடையாளம் என்றால், உன் கையில் இருக்கிறது என்ன என்றார், ஒரு கோல் என்றான். And the Lord said unto him, What is that in thine hand? He said, A rod. உன் கையில் என்ன இருக்கிறது, ஒரு ராடு இருக்கிறது, நீ அதை தரையில் போடு, மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான்.
நீ அதை தரையில போடு, தரையில போடும் பொழுது அது சர்ப்பமாயிவிட்டது, பாம்பா மாறிட்டு. மோசே பயப்படுகிறான், அது சர்ப்பமாயிட்டு. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ அதனுடைய வாழை பிடி என்று சொல்லுகிறார். நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டியதின் வாழை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று.
அவன் கையை நீட்டி வாழை பிடி, இப்பொழுது அவன் பயப்படல. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னா ஒன்னு பாம்பு ஒன்னும் செய்ய முடியாது. அதனால கர்த்தர் சொன்ன அப்படின்னால அவனா வாழை பிடிக்கல, கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இப்பொழுது தைரியமா வாழை பிடிக்கும் பொழுது அது மறுபடியும் கோலா மாறிட்டு. என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு காஞ்சி போன கோல் அது எப்படி பாம்பா மாறும்? உயிர் உள்ள பாம்பா எப்படி மாறும்? அப்படி அந்த வாழை பிடிக்கும் பொழுது அது மறுபடியும் எப்படி அது கோலா மாறும்? அது ஒரு கிரேட்டஸ்ட் மிரக்கல் தான். இது ஒரு அதிசயம். அதை பார்க்கறவங்க, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, எந்த மனுஷனாலும் இது செய்ய முடியாது. தரையில போட்டா பாம்பா மாறுது, வாழை பிடிச்சா மறுபடியும் அது கோலா மாறிது. எந்த விதமான ஒரு வித்தியாசமும் தெரியல. அது முன்னால எப்படி கோலா இருந்ததோ அதே மாதிரி கோலா மாறிட்டு. இதை எல்லாரும் பார்க்கும் பொழுது உன்னை நம்புவார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமானார், கர்த்தர் உன்னை அழைத்தார், ஊழியத்துக்கு அழைத்தார், இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்தார் என்று ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். ஒருவேளை இந்த அடையாளத்தை கூட அவங்க நம்பாம போனாலும் இன்னொரு அடையாளத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது
அதாவது அஞ்சாம் வசனம்.
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
இதுவே இது அடையாளம், இதான் ஃபர்ஸ்ட் சைன், முதலாவது அடையாளம்.
கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம்.
கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. உன் கையை மடியிலே போடுனா, மடினா நம்ம உட்கார்ந்துக்கிட்டு மடிய குழந்தைய மடியில் வச்சிருப்போமே, அந்த அப்படி நினைக்க கூடாது. பூசம்னு ஆங்கில பைபிளில் மார்பில் போடு, இப்படி போடு ஒன்று அர்த்தம், மடியில் போடுதில்ல, உன் கையை உன் மார்பு மேலே போடு, அதான் அர்த்தம். இந்த இடத்துல என்ன மார்புன்னு அர்த்தம். த லார்ட் செட் ஃபர்தர் மோர் அண்ட் டு ஹிம், புட் நவ் தைன் ஹேண்ட் இன் டு தை பூசம். உன்னுடைய மார்பு மேல கையை அப்படி போடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அண்ட் ஹி புட் ஹிஸ் ஹேண்ட் இன் டு ஹிஸ் பூசம், அவன் தன் கையை மார்பிலே போடும் பொழுது, அண்ட் வென் ஹி டுக் இட் அவுட், பிஹோல்ட் ஹிஸ் ஹேண்ட் வாஸ் லெப்ரஸ் அஸ் ஸ்னோ, அது உறைந்த மழையை போல வெண்மையாயிட்டுன்னா இது ரொம்ப நாள் பட்ட குஷ்டம். இது வந்து குணமாக்க முடியாத ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு தான் அது ரொம்ப வெண்குஷ்டமாக மாறுகிறது. லெப்ரஸ்னோ அது வந்து லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் அடைஞ்சு விட்டது. இனிமேல் அந்த குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியாது. அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? திரும்ப உன் கையை மடியிலே போடு. ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியில் இருந்ததை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல ஆயிற்று.
திரும்பவும் உன் கையை மடியிலே போடு. அத மடியில போடுகிறான், பார்க்கிறான், வெண்குஷ்டமாய் இருக்கிறது. அதனால அவன் ரொம்ப அருவறுப்பான ஒரு கிருஷ்ணம். அதை பார்த்து ரொம்ப அவன் வெறுப்பா ரொம்ப சோர்ந்து போறான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், மறுபடியும் உன் கையை மார்பில போடு. இதை மறுபடியும் மார்பில போட்ட உடனே அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. அந்த கை, அந்த ரைட் ஹேண்ட்ல இருந்த குஷ்டரோகமானது மறு கையை போல மாறிவிட்டது. எப்படி அது? ஸ்லோகம் ஒரு செகண்ட்ல அது வந்துருது. அது பல வருஷமா முத்தி அந்த குஸ்லோகம் வெண்குஷமா மாறணும். இது உடனடியா அது வெண்குஷமா மாறிடுச்சு. அது மாத்திரமல்ல அது சுகமே ஆகாது, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. ஆனால் இப்பொழுது என்ன, மறுபடியும் கையை போடும் பொழுது அது பழையபடி சதையா மாறிவிட்டது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முந்தின அடையாளத்தின் சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், உன்னை நம்பாமல் போவார்கள் என்றால், இந்த பிந்தின அடையாளத்தின் சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லுகிறார். எட்டாம் வசனம்,
அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள்.
இது முந்தின அடையாளம் கோல் சர்ப்பமாக மாறுவது, பிந்தின அடையாளம் கை வெண்குஷமாக மாறுவது. அதனால முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். அதெல்லாம் ரெண்டு அடையாளம், டூ சைன்ஸ், மோசஸ் டூ சைன்ஸ். மோசைக்கு ஆண்டவர் ரெண்டு அடையாளத்தை கொடுத்தார், டு கன்ஃபார்ம் இஸ் கமிஷன், அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்காக ரெண்டு அடையாளத்தை கொடுத்தார். உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ரெண்டு பேர் ஒன்று பத்தில் வாசிக்கிறோம், மேக் ஷுர் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன். உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவர் முன்குறித்தார், முன் அறிந்தார், முன்குறித்தார். இப்பொழுது உலகத்தில் நம்ம பிறந்தோம், ஏற்ற வேளையிலே மெசேஜ் நம்மளை சந்தித்தது, அது எலெக்ஷன். உலக தோற்றத்துக்கு முன்னதாக ஆண்டவர் நம்மை முன்குறித்தார். இது வந்து காலிங், ஆண்டவர் நம்மை வார்த்தைக்கு அழைத்தார். இப்பொழுது அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார், நம்மை அழைத்தேன் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, பாஸ்டரா வந்து அழைக்கப்படும் பொழுது அவங்க ரொம்ப பண்ணிக்கிடுறாங்க, ரொம்ப பண்ணுறாங்க. எங்கள் பினகா சொல்லுவான், அப்பா ரொம்ப பண்ணுறாங்க அப்படிமா. அதே போல் சில பாஸ்டர்களை வந்து ரொம்ப பண்ணிக்கிடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டுறாங்கன்னா, ஆண்டவரே அவங்கள நேராக வந்து அழைச்ச மாதிரி, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, நான் பிரசங்கம் பண்ணால் அதை சாய்ச்சிருவேன், இதை சாய்ச்சிருவேன், நான் அவரை விட நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், இப்படியும் அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு. என்னதான் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சாலும் காலிங் இல்லைன்னா, எலெக்ஷன் அண்ட் காலிங் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அவங்கள தெரிந்து கொள்ளணும், அழைக்கணும், அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தணும். ஆண்டவர் உண்மையிலே அழைத்தார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதெல்லாம் அவங்க கவனிக்கிறதில்லை. பிரசங்கம் பண்ண ரொம்ப ஆசைப்படுவாங்க, பிரசங்க ஆசை வந்து நிறைய பேருக்கு வரும். சத்தியம் தெரிஞ்சாலே பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை வரும். கீபோர்டு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாசிக்க முடியும், ஒருத்தர் தான் வாசிக்க முடியும். எல்லாரும் கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சுன்னு வாசிக்க முடியுமா? அதே போல தான் ஆண்டவர் வந்து எல்லாரும் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவங்கெல்லாம் பாஸ்டர் ஆயிடலாமா? இவங்க கொஞ்சம் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவொடனே பாஸ்டர் ஆயிடுறாங்க. நான் தான் அப்படி செய்வேன், இப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள மனசில் மன மேட்டிமை வரும், ஜீவனத்தின் பெருமை வரும். பணத்தை குறித்து தான் பெருமை இருக்கும்னு நினச்சா இங்கே வந்து அறிவை குறித்தும் பெருமை வரும், ஆவிக்குரிய நாலேஜை குறித்தும் பெருமையாக வரும். என்னை மட்டும் அரை மணி நேரம் உட்பேச விட்டாங்கன்னா நான் எல்லாரையும் ஒரு சரி பண்ணிடுவேன் இப்படின்னு அவங்களுக்கு வாய் வந்து அப்படி வரும். உன்னை அழைச்சாங்களா, உன்னை வந்து அங்கே பாஸ்டர் ஆர்டினேஷன் கூப்பிட்டாங்களா, உன்னை பிரசங்கம் பண்ணக்கூடிய யார் கூப்பிட்டாங்களோ அவங்க தான் செய்ய முடியும். நான் தான் செஞ்சிருவேன், நான் தான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். இது மனுஷனுக்குள்ள ஒரு மன மேட்டிமை. நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், அப்படி சொல்கிறவங்கள அவங்களுடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு அவங்கள வந்து நம்ம பரிசோதித்து பார்ப்போம். பரிசோதித்து பார்க்கும் பொழுது எத்தனை வருஷம் ஒளிஞ்செஞ்சாலும் 30 பேருக்கு மேலே சேர்க்கறது இல்லை. அந்த 30 பேரும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றது இல்லை, நல்ல ஒரு நாலேஜ் இல்லை, நல்ல ஒரு ஆவிக்குரியவங்களாக இருப்பதில்லை. அந்த விசுவாசிகளை பார்க்கும் பொழுது எந்த ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் ஆகலை, எந்த மாற்றமும் இல்லை, என்ன ஊழியம்னு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்களுக்குள்ள பெருசா நினைப்பு இருக்கும். இதுதான் பொதுவா வந்து நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்குது. இந்த நம்ம மெசேஜில் தான் அப்படி இருக்கு. அவங்களுடைய கிரியைகளை பார்க்கும். ஒரு பாஸ்டர் ஆண்டவரை அழைச்சாரான்னு கிரியை பார்க்கும். அதனால நான் வந்து என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த வேண்டும். மேக் ஷுர் ஆஃப் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் என்று ரெண்டு பேர் 1:10 வாசிக்கிறோம். அவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் மோசே அழைத்தார். அவனை அந்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக 2 signs கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு பாஸ்டரை வந்து தேவன் அழைத்தார் என்றால் அவருக்கு முதலாவது வார்த்தை வரும், செய்தி வரும். அந்த செய்தி அவங்க கேட்கும் பொழுது அவங்களுடைய வே ஆஃப் ப்ரீச்சிங் எப்படி இருக்கும்னா ஜனங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியாத புதுரா தலைபால் தெரியாதபடி. ஆனால் அவங்க வந்து இங்கேருந்து ஒரு குழப்பு குழப்பின் முதல்லேருந்து ஒரு குழப்பி கடைசியிலேருந்து ஒரு குழப்பத்தில் போய் முடிப்பாங்க. அவங்க மெசேஜஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க மனசில் பதிக்கிற மாதிரி இருக்காது. இது வந்து வே ஆஃப் ப்ரீச்சிங் சரியில்லை, அவங்களுக்கு அந்த கிஃப்ட் இல்லை. முதலாவது வந்து வார்த்தையானது வர வேண்டும். ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை சுற்றி ஒரு கூட்டமான மக்கள் வர வேண்டும். அவங்களை கட்டாயப்படுத்தி கூடுதல்ல, அவங்களா வரணும், வார்த்தை நிமித்தம் வரணும். ஆண்டவர் ஒரு ஜனத்தை கொடுப்பார் அந்த பாஸ்டருக்கு. மூணாவது அவர் பெக் பண்ணி கொண்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய தேவையெல்லாம் ஆண்டவரே சந்திப்பார். நான் இப்படி பார்க்கிறேன், என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரா அப்படிங்கிறத பொறுமையா ஊழியத்தை செஞ்சுட்டு வர 76 வருஷத்துலேருந்து தர நீங்க எல்லாருக்குமே உங்களை என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம சபையானது குரோத் ஆகிறது, கர்த்தரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளர்கிறது. நம்ம உலகத்துக்கு ஒத்த மாதிரி காம்ப்ரமைசிங்கா போறதில்லை. எல்லா டீச்சரையும் கூட்டி இங்க வந்து குழப்பணும்னா ஈஸி தான், நான் காம்ப்ரமைஸா போகணும்னா ஈஸி தான். ஏன் அப்படி நான் வந்து நான் அப்படி செய்யறதில்லைன்னா, இந்த சபை வளரணும், இந்த சபை வந்து ஒரு ஒழுங்கு கிரமத்தில் இருக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே பிரசங்கம் பண்ண வச்சா சபையெல்லாம் குழம்பி போகும். அவங்க ஒன்று ஒன்று தப்பான காரியத்தை மிஸ் லொக்கேட் பண்ணுவாங்க, மிஸ் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அதை பிறகு நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்னுடைய மோட்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி அவங்களுடைய மோட்டிவ் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. அவங்க தங்களுடைய திறமையை வந்து இங்கே புல்பீட்டில் காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையான பாஸ்டர் என்ன செய்வார் என்றால் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக ஜெபிப்பார், இது அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார், சில நேரங்களில் கடிந்து கொண்டும் ஆலோசனை சொல்லுவார். எதுக்காக? திருந்தணுங்கிறதுக்காக, ரேப்சரில் கொண்டு போய் அவங்கள சேர்க்கணும். அந்த அவருடைய அது பாஸ்டர், உண்மையான பாஸ்டர் அப்படி தான் செய்வார். அந்த ஹயர்ட் சர்வன்ஸ் வந்து கூலிக்காக வேலை செய்வாங்க, ஏதோ ஓனாய் வரும்பொழுது ஓடிடுவாங்க, ஆட்டை விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்படியே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் ஒருவனுடைய அழைப்பு தெரிந்து கொள்தல் உறுதிப்படுத்த வேண்டும். அதனால மோசே என்ன சொல்றான், ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள், எப்படி நான் அவங்கள நம்ப வைக்க முடியும்? என்ன கர்த்தர் அழைச்சார், என் கூட பேசினார், என் மூலமா ஆண்டவர் வந்து ஒரு கூட்டமான ஜனங்களை, இந்த இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்கு வழி நடத்துவார் என்று கர்த்தர் எனக்கு அந்த கமிஷன் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் எப்படி அவங்க நம்ப வைக்க முடியும்? அதனால வேண்டாம், பல சாக்கு போக்களை சொல்றான். இப்பொழுது இந்த சாக்கு போக்களை ஊழியத்தை விட்டு ஓடிடணும்னு நினைக்கிறான். இங்க இருக்கிற பாஸ்டர் என்ன சொன்னா பிரசங்கம் பண்ணும், மும்பை போகணும், டெல்லி போகணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு என்னமோ தெரியல, என் மனசில் அந்த ஆசையே கிடையாது. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யணும் தான் நினைக்கிறேன். ஒருத்தர் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க, நம்ம அவசியம்னா தான் நான் போவேன். நானா ஆசைப்படுவது கிடையாது, பிரசங்கம் பண்ணக்கு நான் ஆசைப்படுவதே கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், நான் அதை செய்யணும். இது எல்லாம் நான் ஒரு ஆட்பாலாக இருக்கிறேன், மற்றவங்களை காட்டிலும் நான் வினோதமானவனாக இருக்கிறேன். என்னுடைய மேக்கப் அதே மாதிரி, ஆண்டவர் என்ன அப்படி உண்டாக்கியிருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாக செய்யணும். யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் அவ்விதமாக நம்ம வந்து ஆத்மா செய்யக்கூடாது. ஆத்மா வந்து வார்த்தையினால வரும். அதனால் பொறுமையாக ஊழியத்தை செய்து வரும். ஆண்டவர் எவ்வளோ நடத்துகிறாரோ, எவ்வளோ நமக்கு அவர் ஆதரவாக இருக்கிறாரோ, அது அவருடைய விருப்பம். அவர் என்ன நிலையில் வச்சிருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் நான் வந்து திருப்தியாக இருக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னுடைய ரிவார்டு என்னன்னு சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு ஜனத்தை அங்கே சேர்க்கணும். அதுதான் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ரிவார்டு. என்னுடைய உபதேசத்தை கேட்குறவங்க அங்கே வரணும். அந்த நோக்கம், அந்த பாரம், இதுதான் உண்மையான ஒரு மோட்டிவ் ஊழியக்காரன். இங்கே பேசணும், அங்கே பேசணும், இங்கே பேசணும், நான் அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லணும். இடத்துல சில பாஸ்டர்கள் வருவாங்க, ஒன்றுமே கேட்காண்டாம், உடனே சொல்லுவாங்க, அங்கே போனேன், இங்கே போனேன், இதே தான். ஆனால் அங்கே ஊழியத்தை பார்த்தா 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. என்ன ஆலோசனை சொல்லாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய பாணியை மாற்ற முடியாது. அவங்க மேக்கப் அதே மாதிரி, என்னுடைய மேக்கப் இப்படி இருக்கு, அவங்க மேக்கப் அப்படி இருக்கு. ஆண்டவர் நம்ம அபிதமாக உண்டாக்கியிருக்கிறார். அதனால் அருமையான மோசையை வந்து ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். அவன் ரொம்ப பெரிய ஊழியக்காரன். பழைய ஏற்பாடுல மோசஸ் அண்ட் எலைஜா, இந்த ரெண்டு பேர் தான் பெரிய ஊழியக்காரன். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அனாயிச்சிங் வேற. அவங்கள ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தினார். அவங்களா வந்து ஆசைப்படலை, ஆண்டவரா அவங்கள அந்த ஸ்தானத்துக்கு உணர்ந்தார். ஆமீன். அதனால உனக்கு நான் வந்து, நீ தான் இந்த ஊழியத்தை செய்யணும், உன்னதான் அதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னதாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீ வந்து போக வேண்டும். 40 வருஷமாக அவன் படித்த படிப்பெல்லாம் மறந்து போச்சு. அவன் தன்னுடைய மாம்சத்தின் மேலே இருந்த நம்பிக்கை எல்லாமே அவனை விட்டு போய்விட்டது. ஜனங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருந்தது, அந்த ஃபீலிங்கும் இப்பொழுது போச்சு. ஜனங்களை வந்து எப்படினாலும் கானான் தேசம் கொண்டு செல்ல வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்தான். நாள் போக போக ஆடுகளை மேய்ச்சி மேய்ச்சி அந்த ஜனங்களை பற்றி ஒரு ஆத்ம பாரமும் அவனை விட்டு போயிடுச்சு. இனிமே அந்த ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க தான் நம்மளை நம்பலையே. இனிமே நம்ம அந்த ஜனங்களுக்காக கவலைப்பட்டு கரிசனப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு, அவனுக்கு மனைவி இருக்கிறாங்க, 2 பையங்க இருக்கிறாங்க. அதனால ஆடை மேய்ச்சிக்கிட்டே நம்ம லைஃப்பை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவன் தீர்மானம் பண்ணிக்கிட்டான். வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டான். அவிதமான ஒரு நேரத்தில் வரும்பொழுது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில 80 இயர்ஸ் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் என்னை சென்றால் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆமீன். அந்த 5 மினிட்ஸ் அவனோடு கூட பேசுகிறார். அந்த 5 மினிட்ஸ் அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவனுக்கு இப்பொழுது காலிங் வந்திருக்கிறது. எலெக்ஷன் ஏற்கனவே இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னதாக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் காலிங், தேவனிருந்து அழைப்பு வருது. உங்களை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எபேசர் 1:4 வாசிக்கிறோம், இப்பொழுது உங்களை அழைத்து இருக்கிறார், அழைப்பை பெற உறுதிப்படுத்துகிறார், உங்களை உறுதிப்படுத்துகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களுக்கு அனாயத்தையும் கொடுக்கிறார், நீங்க வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணும்படியான கிருபையை தருகிறார், ஸ்ட்ரென்த் அண்ட் கிரேஸ் ஆண்டவர் தருகிறார். நீங்கள் காம்ப்ரமைசிங்காக போக முடியாது, உலகத்தோடு காம்ப்ரமைசிங்காக போக முடியாது, பின்வாங்கி போக முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை பூரணப்படுத்தி உங்களை மேலே கொண்டு செல்வது எல்லாமே அவர் பொறுப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனால் கர்த்தர் மோசையை அழைக்கும் பொழுது, God told Moses, I gave you 2 signs. உனக்கு வந்து 2 அடையாளங்களை கொடுக்கிறேன். அந்த 2 அடையாளம் மோசஸ் சைன். ஃபர்ஸ்ட் அடையாளம், யூ த்ரோ த ராடு, இட் பிகேம் எ சர்பன்ட். நீ வந்து கோல தரையில் போடு, போடும்பொழுது அது பாம்பாக மாறிவிட்டது. ஏன் அது ஒரு குதிரையாக மாறியிருக்கக்கூடாது? அது ஏன் ஒரு நாயாக மாறியிருக்கக்கூடாது? அது ஏன் ஒரு முயலாக மாறியிருக்கக்கூடாது? அது ஏன் பாம்பாக மாற வேண்டும். Why not a horse? Why not a dog? Why not a rabbit? அது ஏன் பாம்பாக மாறும்படியாக ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் செய்யறதில் எல்லாத்துலேயுமே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ஆமீன். அதனால மோசஸ் வாஸ் எ மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட். மோசே கிறிஸ்துவினுடைய ரகசியமாக இருக்கிறான், கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். கிறிஸ்து வந்து நமக்கு ரிடெம்ஷனை கொண்டார், மீட்பை கொண்டார். கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கினார். அதே போல இவன் வந்து விடுவிக்கிறவனாய் இருக்கிறான். He was a deliverer. He brought redemption to Israel. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவன் மீட்பை கொண்டந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறான். மோசே இப்பொழுது அவன் அடிமைத்தனத்திலே பிறந்திருக்கிறான். He was born in bondage. ஜனங்கள் எல்லாரும் அடிமைத்தனத்தில் பிறந்திருக்கிறார்கள். 400 வருஷமாக இருக்கிறாங்கன்னா எல்லாருமே எகிப்தில் பிறந்திருக்கிறாங்க. அவங்க எங்கே பிறந்திருக்கணும்? ஆக்சுவலாக அவங்க கானான் தேசத்தில் பிறந்திருக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அங்கே இருந்தாங்க. யோசேப்பு காலத்தில் தான் அவங்க எகிப்துக்கு வராங்க. ஆனால் அவங்களுடைய பிதாக்களின் தேசம், அவங்களுடைய சொந்த இடம், நேட்டிவ் பிளேஸ் வந்து எதுனா கானான். அங்கே தான் பிறந்திருக்கணும். ஆனால் இங்கே அந்நிய தேசத்தில் பிறந்திருக்காங்க. 400 வருஷம் இருப்பதுனால 4 தலைமுறையாக அவங்க அங்கே இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அடிமைத்தனத்தில் பிறந்தவங்க. அவங்க எங்கே பிறந்திருக்கணும்? They were supposed to be born in Canaan, the promised land. But they were born in Egypt. இதோ அவர்கள் எகிப்தில் பிறந்திருக்கிறாங்க. ஏன் அப்படி பிறந்திருக்கிறாங்க? அவங்க அடிமைத்தனத்தில் இருந்ததுனால அங்கே எகிப்தில் பிறந்தாங்க. பஞ்சத்தின் நிமித்தமாக அவர்கள் கானான் தேசத்துக்கு எகிப்துக்கு போனார்கள். பின்பு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. 400 வருஷம் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. நான் இங்கேருந்து பாம்பேயில் போய் அங்கே பார்க்கும் பொழுது அந்த ஜன அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே சவுத் சைடில் இருந்து வந்திருக்கிறாங்க. 100 வருஷமாக மேலே அவங்க அங்கே குடியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பூர்வீகம் எங்கே இருக்கிறது? சவுத் சைடில், தமிழ்நாட்டு சவுத் சைடில் இருக்குது. அங்கேருந்து வந்து 100 வருஷத்துக்கு மேலே அவங்க பல தலைமுறையாக குடியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜனங்கள் வந்து கானான் தேசத்துலேருந்து வந்தாங்க. வந்து இங்கே 400 வருஷம் குடியிருக்கிறாங்க. நிறைய தலைமுறைகள் கடந்து விட்டது. இப்பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவங்க அங்கே பிறந்திருக்கணும், ஆனால் அவங்க இங்கே வந்து பிறந்திருக்கிறாங்க. அதே போல் நம்ம எல்லாரும் ஏதேனில பிறந்திருக்கணும். நம்ம எல்லாரும் ஸ்போக்கன் வேர்டு மூலமாக பிறந்திருக்கணும். அதான் ஏவாள் ஏற்ற வேளையிலே ஸ்போக்கன் வேர்டு மூலமாக குழந்தைகளை கொண்டு வர வேண்டும். அது எப்படி நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஏற்ற வேளையில் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார் எப்படி அவங்க குழந்தைகளை பெறுவது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவார். ஆனால் அதுக்கு முன்னதாக சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்து மாம்சத்தின்படி பிறக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் ஏதேனில் பிறந்திருக்கணும். நம்ம இன்னைக்கு ஏதேனுக்கு வெளியே பிறந்திருக்கோம். ஆண்டவர் ஏதேனை விட்டு அவங்கள துரத்தி விட்டார். நீங்கள் ஏதேனில் பிறந்தனா பாவிகளாக பிறந்திருக்க மாட்டீங்க. இதை மாதிரி கஷ்டப்பட மாட்டீங்க. இவ்வளோ போராட்டம் எல்லாருக்கும் வருகிறது. இந்த உலகமானது யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, பின்பு உடனே பிரச்சனை இருக்கும். ஆனால் கேட்டால் என்ன செய்வாங்க? ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு என்றைக்கு தான் போகும்? அதுதான் வாழ்நாள் வரைக்கும் இருக்குமே. ஏதாவது ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும். ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்த விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸ்ட்ரெஸ் போறதுக்கு அங்கே பிலிப்பியர் 4:6-7 போட்டிருக்கு. எல்லாத்தையும் ஊக்கமாக ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். சொல்லிட்டு பாரத்தை இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சோடனே நமக்கு சமாதானம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் போறதுக்கு ஒரே வழி அதுதான், பிரேயர். பிரேயர் மூலமாக உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அதனால்தான் நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம ஏதேனில் பிறந்திருக்கணும், ஆனால் ஏதேனுக்கு வெளியே மாம்சத்தின்படி பிறந்திருக்கும். இவங்க எகிப்தில் பிறந்திருக்கிறாங்க, பார்வோன் அவர்களை அடிமைத்தடப்படுத்தியிருக்கிறான். They were born in bondage, set up in a kingdom and is a slave. அவங்க ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக எகிப்துக்குள்ளாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற, எகிப்தை விட்டு வெளியே போக முடியாது. அவங்க இப்பொழுது ஸ்லேவாக இருக்கிறார்கள். அதே போல சாத்தான் என்ன செய்தான் என்றால், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது, அதனாலே உலகத்திலே மரணம் வந்தது. ஆடம் ஃபெல் இன் டு டெத். அவன் வந்து ஒரு ஸ்லேவாக மாறினான். ஹி பிகேம் எ ஸ்லேவ் டு சின், பாவத்துக்கு அடிமையாக மாறிவிட்டான். அதே போல உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு பாவ சோதனைகள் உண்டு. அவர் எனக்கு எதுக்காக உலகத்தில் கொண்டு வருக, அதை நம்ம பாவத்தினாலே சோதிக்கப்படுவதற்காக. பாவம் செய்வதற்கு நமக்கு சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம பாவம் செய்து விடுவோம். ஹி கேம் வித் எ ஃபாலன் நேச்சர், நம்ம விழுந்து போகிற ஒரு தன்மையுடையவர்களாக இருக்கிறோம். அந்த ஆடம் அண்ட் ஈவிட்ட இருந்து அந்த சுவாவத்தை பெற்றிருக்கிறோம். மனுஷன் விழுந்து போவான். ஹி செட் அப் இன் திஸ் வேர்ல்டு, இதோ என்ன சொல்ற, இந்த உலகத்துக்குள்ளாக நம்ம அடைப்பட்டிருக்கிறோம். மூன்று பரிமாணத்துக்குள்ளாக நம்ம வாழ்கிறோம். சாத்தன் இஸ் பில்டிங் இஸ் ஏடன், அவன் தன்னுடைய ஏதேனை கட்டி கொண்டிருக்கிறான். நம்ம காட்ஸ் ஏடன்ல இருந்து சாத்தன் ஏடனுக்கு வந்திருக்கிறோம். இதோ பார்வன் இங்கே சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். பேரோ ரெப்ரசன்ட் சாத்தன், எகிப்து வந்து உலகம். நம்ம உலகத்தில் இருக்கிறோம், சாத்தான் வந்து நம்ம மேலே ஆளுகை செய்கிறோம். இந்த உலகத்தின் மேலே ஆளுகை செய்கிறோம். இந்த உலகம் முதல்ல அக்ரிகல்ச்சரல் வேல்டாக இருந்தது, பின்பு இண்டஸ்ட்ரியல் வேல்டாக மாறினது, இப்பொழுது இன்ஃபர்மேஷன் வேல்டாக மாறியிருக்கு. தகவல் தொடர்பு அதிகமாக இருக்குது, அதனால பாவம் அதிகமாக இருக்குது. அறிவு நிறைந்த உலகத்திலே, விஞ்ஞான உலகத்திலே நம்ம ஜீவிக்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுகிறோம். அதனால் அருமையானே இந்த உலகம் வந்து உலகத்துக்குள் நம்ம அடைபட்டிருக்கிறோம். சாத்தான் வந்து அவன் வந்து ராஜாவாக இருக்கிறான். பேரோ ரெப்ரசன்ட் சாத்தான், எஜிப்ட் இஸ் எ வேர்ல்டு. நம்ம சாத்தான்ஸ் கிங்டத்தில் இருக்கிறோம், சாத்தானின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். அதனால் அவன் என்ன சொல்லுகிறான், அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, இந்த ஜனங்கள் வந்து ராயல் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, யோசேப்பு வந்து இவங்களை வந்து நல்ல இடத்துல குடியேற்றிட்டான், கோசேன் என்ற இடத்துல குடியேற்றி விட்டான். இவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்படுது, அரசாங்கத்தின் மூலமாக எல்லா சலுகையும் கொடுக்கப்படுது. அதனால் இப்போ இந்த ஜனங்கள் பலகி இருக்கிறாங்க, இவங்க ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் முஸ்லீம் ஜனத்தொகை அதிகம், அது வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய குழந்தைகளை பெறுவாங்க, அவங்க பல மனைவிகளை வாகம் செய்வார்கள். அதனால் என்ன செய்கிறது என்றால், பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், இந்து தீவிரவாத அந்த கட்சிகளெல்லாம் முஸ்லீம்களை அதிகமாக பெறுகிறாங்களே, அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க, கிறிஸ்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அதே போல தான் பார்வன் என்ன செய்கிறான் என்றால், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதிகமாக பெறுகிறாங்க, அது மாத்திரமல்ல நல்ல பலசாலிகளாகவும் இருக்கிறாங்க. இதனால் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இவங்க வந்து பலகி பெருகி நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஒரு யுத்தம் வந்தால் எதிராளிகளோடு சேர்ந்து பின்பு எகிப்தை விட்டு போயிடுவாங்க. எகிப்தில் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் இவங்கள வச்சுக்கிடணும். அதனால் எகிப்தை விட்டும் போகக்கூடாது, இவங்க பலகி பெருகக்கூடாது. அதுக்கு ஒரு உபாய தந்திரத்தை செய்ய வேண்டும் என்று பார்வோன் அங்கே சொல்லுகிறான். 8:9 வாசிக்கலாம்.
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார்.
இதோ அவர்களை குறித்து நான் ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒரு தந்திரத்தை பண்ணணும். Come on, let us deal with wisely with them. இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு பார்வன் தோன்றியிருக்கிறான். There arose a new king over Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பை நிமித்தமாக எல்லாம் நல்ல வசதியாக ஜீவிக்கிறாங்க. அதிகமாக அவர்கள் குழந்தைகளை பெறுவார்கள். எல்லாம் 7, 8, 10 தான் பெறுவாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே 7, 8, 10 தான். அதே மாதிரி இவங்க அதிக குழந்தைகளை பெறுறாங்க. இவங்க பலசாலிகளாகவும் இருக்கிறாங்க. அதனால் நமக்கு ஆபத்து. இனிமே இவங்களை அப்படியே விடக்கூடாது. இவங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அதனால்தான் அவங்களை அடிமைகளாக மாற்றுகிறோம். இவ்வளோ நாளும் ராயல் ஃபேமிலி, ஜோசப் ஃபேமிலின்னு அவங்க பேர் எடுத்தாங்க. இப்பொழுது வந்து ஸ்லேவாக மாற்றுகிறோம். அவங்கள வேலைக்கு கொண்டு வருகிறான். பெண்களையும் வேலைக்கு கொண்டு வருகிறான். சிறு பிள்ளைகளையும் வேலைக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை கசப்பாக மாற்றுகிறான். அவங்க மேலே ஆளோட்டிகளை வைத்து அடித்து வேலையாகிறான். அவங்க உயிரை வந்து அங்கே கசப்பாக நினைக்கிறாங்க. அதனால் அவங்க பெருக மாட்டாங்கன்னு நினச்சான். எவ்வளோ ஒடுக்குனாங்களோ அவ்வளோ பெருகிட்டாங்களாம். கிறிஸ்தவங்களை ஒடுக்கக்கூடாது. ஒடுக்குனா மூட்டைப்பூச்சியை நசுக்கின மாதிரி, மூட்டைப்பூச்சியை நசுக்குனா அது நிறைய பெருகிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கிறிஸ்தவங்களை ஒடுக்குனா அவங்க அதிகமாக பெருகுவாங்க. பீகாரில் 500,000 பேர் இந்த கிறிஸ்டினாக மாறியிருக்காங்களாம். கிறிஸ்தவங்க தொகை பெருகிட்டு தான் இருக்குது. அது ரெக்கார்டில் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்தவங்க பெருகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியா கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள ஒடுக்குனா மற்ற கிறிஸ்தவங்க நாடெல்லாம் அகெயின்ஸ்டாக வரும். முஸ்லீமில் ஒடுக்குனா அரப் கண்ட்ரீஸ்லாம் விரோதமாக வரும். இதனால் ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியாத நிலையில் கவர்மெண்ட்டு கட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கிறிஸ்தவங்க ஓட்டு தேவை. அதனால் கிறிஸ்தவங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இவ்விதமான ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. இவன் என்ன செய்தான் என்றால் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இவர்களை வந்து ஆளோட்டிகளை வைத்து வேலையாகிறோம். அருமையான இப்பொழுது இவங்க ஸ்லேவ்ஸாக மாறிட்டாங்க. சாத்தான் வந்து ஒரு பிளானை கொண்டு வந்து, பார்வன் பிளானை கொண்டு வந்து எல்லோரையும் ஸ்லேவ்ஸ் ஆயிட்டான். நீங்கள் எல்லாம் அடிமைகள். நீங்கள் ராயல் ஃபேமிலி கிடையாது. அதனால் அருமையான ஒரு காலத்தில் நம்ம ஏதேனில் ஆடன் அங்கே இருந்த பொழுது அவன் வந்து தேவனை போல இருந்தான். காற்றை பார்த்து வீசாதே என்றால் அது வீசாது. அவன் வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படிந்திருந்தது. ஆனால் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்ட போது அவன் வந்து பானின் சின் சேப்ளின் இனிக்குச்சி கம் டு த வேர்ல்டு ஸ்பீக்கிங் லைஸ். பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாக்கப்பட்டு பொய் பேசுகிறவர்களாக நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கோம். அவன் இப்பொழுது கர்த்தர் மோசையை கொண்டு வரும் பொழுது அவனுடைய தாயின் தகப்பனார் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் ஒரு அழகுள்ள குழந்தை என்று நினைக்கிறார்கள். எபிரேயர் 11:23
மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 ஒழித்து வைத்தார்கள்.
By faith Moses, when he was born, was hid 3 of his parents because they saw he was a proper child. Moses பிறந்த பொழுது அம்ராம் ஜோசிபத் இந்த ரெண்டு பேரும் தாய் தகப்பன்மார் என்ன நினைக்க, இந்த குழந்தை வந்து விசேஷித்த ஒரு குழந்தை, ப்ராப்பர் சைல்டு. இந்த குழந்தையின் மூலமாக தான் நமக்கு மீட்பு உண்டு, நமக்கு விடுதலை உண்டு என்று அவர்களுக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினார். அதனால 3 மாசம் ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்காதபடி நாணல் பெட்டியிலே அந்த குழந்தையை வைத்து நைல் நதியிலே விடும் பொழுது பார்வோன் குமாரத்தி அவனை எடுத்துக்கொண்டாள், தனக்காக குமாரனாக வளர்க்கிறார். அதில் மோசே 40 வருஷமாக எகிப்தினுடைய அரண்மனையிலே இருக்கிறான். பாருங்க ஆண்டவர் எப்படி பிளான் வச்சிருக்கிறான்னு பாருங்க. அவன் எல்லா குழந்தைகளையும் நைல் நதியில போடணும்னு நினைக்கும் பொழுது, அவ்விதமான கட்டளை கொடுக்கும் பொழுது மோசே ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அவன் வந்து அந்த பெர்சிக்யூஷன் இருக்கிற நேரத்தில் அவன் பிறந்தான், அடிமைத்தனத்தில் பிறந்தான். ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறார், அவனை குறித்து ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறார். அவன் பெரியவனாகும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். இப்பொழுது தாய் வந்து எல்லா டீச்சிங்கும் கொடுக்கிறாள், நீ ஒரு எபிரேயன், நீ எகிப்தியன் அல்ல, நீ இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க பிறந்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அந்த தாயினுடைய டீச்சிங் அவனை வந்து அவன் யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அவனை குறித்த பர்பஸ் அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை இன்னும் அழைக்கவில்லை. இப்பொழுது நம்ம வந்து அடிமைத்தனத்தில் பிறந்திருக்கிறோம். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது, அதனாலே நம்ம மாம்சத்தில் பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியாது. இந்த உலகத்துக்குள்ளே நம்ம அடைபட்டு கிடக்கிறோம். We can't come out of this world. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும். You cannot understand the kingdom of God without born again. If a man be not born again, he cannot see the kingdom of God. ஆண்டவர் யோவான் 3:3 சொல்லி இருக்கிறார். அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஏன்னா நம்முடைய பிறப்பு பாவ பிறப்பு, அதனால உலகத்துக்குள்ளதான் கிடக்கணும். நம்ம தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. தேவனுடைய ராஜ்யம் போகணும்னா நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும், நியூ பேர்த் அடைய வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லுகிறேன், நியூ பேர்த் இஸ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நியூ பேர்த்னா என்னது? பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு போனார். கல்வாரிக்கு போய் ரத்தத்தை சிந்தினார். பின்பு என்ன சொன்னார்? ரத்தத்திலிருந்த ஜீவனானது பரிசுத்த ஆவியாக 120 மேல் வந்தது. அதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். கல்வாரிக்கு போலன்னா பரிசுத்த ஆவி ஊற்றப்படாது. அதுதான் அங்க இவர் நிக்கோதேமிட்ட சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். சர்ப்பமானது எப்படி மோசையினால உயர்த்தப்பட்டதை போல அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். நான் கல்வாரிக்கு போய் தான் அந்த நீ பேர்த்தை கொண்டு வர முடியும். நான் கல்வாரிக்கு போலன்னா நீ பேர்த்து கிடையாது. உங்களுக்கு 1 பேர்த்து தான் உங்களைய, நீ பேர்த்து கிடையாது. பரிசுத்தாவி ஊற்றப்படவில்லை என்றால் நம்ம நீ பேர்த்து அடைய முடியாது. அதனால நான் வந்து பரிசுத்தாவியை நீங்க பெரும்படியாக நான் மறிக்க வேண்டும், ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று அங்கே கத்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவர் மோசேயை கொண்டு வருகிறார். இதோ மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குறான். அவங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், அதுதான் அவங்களுடைய ப்ராமிஸ். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ப்ராமிஸ் என்ன? அடிக்கடி சொல்லுகிறேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வது, எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு செல்வது, அதுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கு. முதலாவது ஜஸ்டிஃபிகேஷன், 2வது சாங்டிஃபிகேஷன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவங்க எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க, ரெட் சீல வர்றாங்க. ரெட் சீ கடந்து வெளியே வரும்பொழுது அது பேப்டிசம். அதை நின்று வனாந்திரத்துக்கு வர்றாங்க. வனாந்திரம் வந்து சாங்க்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுது. காதேஸ் பர்னா வந்து பெந்தகோஸ், அவங்க முதற்கனிகளை கொண்டு வருகிறாங்க. ஆண்டவர் வனாந்திரத்தில் அவங்களை ஆசீர்வதித்தாலும் அது அவங்களுடைய சுதந்திரம் அல்ல. That was not the inheritance. அது earnest of the inheritance. ஒரு அச்சாரமாக கொடுக்கிறார். அதனால் நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்து நம்ம வந்து அதை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். சரீரம் கொஞ்சம் தொல்லை கொடுக்குது. அதனால் பிரசங்கத்தை கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்தின் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த ரெட் சீ தான் பேப்டிசம், ஞானஸ்தானத்தை பெறுகிறோம். அதன் பின்பு அவங்க மனாந்திரத்தில் 40 வருஷமாக வரும்பொழுது ஆண்டவர் எல்லாமே கொடுக்கிறார். அவங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார், அவங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார், அவங்க வியாதிகளை சுகமாக்கிறார், அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனாலும் அது சுதந்திரம் அல்ல, அது ஒரு முன்தொகையாக அட்வான்ஸாக ஏர்னஸ்டாக கொடுக்கப்படுகிறது. எபேசியர் 1:13 வாசிக்கலாம்.
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்களுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார்.
நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அதனால நம்ம பரிசுத்தாவியை பெறுவது அச்சாரமாயிருக்கிறது. ஒரு அட்வான்ஸா கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாமே ஒரு ஏர்னஸ்ட், முழுசும் நம்ம அங்கே பெறப்போகிறோம். அவங்க கானாந்தேசத்துக்கு போகும்பொழுது முழுசும் பெறுறாங்க. வனாந்திரத்தில் பெற்றது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ். இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாமே ஒரு அச்சாரமாக இருக்குது. ஆனால் முழு தொகையையும் நம்ம அங்கே பெறப்போகிறோம். அதனால் யோர்தானை தாண்டுகிறார்கள். The inheritance was still in another land. சுதந்திரம் வந்து அது வேற ஒரு தேசத்தில் இருக்கு. அது எகிப்தில் கிடையாது, வனாந்திரத்தில் கிடையாது. அவங்க யோர்தானை கடக்கும் பொழுது they entered into that land. அவங்க யோர்தானுக்கு வரும் பொழுது அது எதை குறிக்கிறதுன்னா opening of the seven seals. Amen. யோசுவா 3:17 வாசிக்கலாம்.
சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள்.
இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உலர்ந்த தரை வழியாக கடந்து போகும் பொழுது அங்கே போய் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல முத்திரைகள் திறக்கப்பட்டு நம்ம ரேப்சரில் பங்கு பெறும் பொழுது நமக்கு எல்லாமே ஃபுல்னஸாக கிடைக்கிறது. ஆமீன். மோசே ஆண்டவர் கோலை போட சொல்கிறாரு, அது பாம்பாக மாறுது. பாம்பு பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பின்பு வாழை பிடிக்க சொல்லும் பொழுது அது பழையபடி கோலாக மாறிவிட்டது. அதே போல் ஆண்டவர் வந்து சர்ப்பத்தினால் ஏற்பட்ட பாவம் ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறார். அந்த வாழை பிடிக்கும் பொழுது அது கோலாக மாறினது. மோசே அதை செய்தான். அதனால என்ன செய்யணும்னா, நம்ம வந்து பாவ ஜீவியத்தில் இருந்து பாவத்தில் பிறந்தோம். ஆடம் மூலமாக பாவம் வந்தது, சர்ப்பமானது அந்த பாவத்தை கொண்டு வந்தது. இப்பொழுது நமக்கு டெலிவரன்ஸ், நமக்கு ரெஸ்டரேஷன். அந்த வாலை பிடிக்கும் பொழுது அது மறுபடியும் கோலாக மாறிவிட்டது. த ஃபர்ஸ்ட் சைன் வாஸ் த ரோட், த செகண்ட் சைன் வாஸ் த ஹேண்ட் தட் புட் இன் த பூசம். ஆறாம் வசனத்தை வாசிக்கிறோம்.
மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது, இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது.
உன் கையை மடியிலே போடு. த செகண்ட் சைன் வாஸ் த ஹேண்ட் தட் புட் இன் த பூஷன். அதை வெளியே எடுக்கும் பொழுது அது லெப்ரஸ் ஆக இருக்கிறது. ஸ்னோ ஒயிட், லாஸ்ட் சேஜ். லெப்ரஸி எது கிடையாடும்? பாவத்து கிடையாடும். பாம்பு எது கிடையாடும்? பாவத்து கிடையாடும். அதனால் அந்த லெப்ரஸி, அந்த குஷ்டரோகம் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பாவம் வந்து உலகத்தை ஆளுகை செய்தது. சின் ஹேடு டொமினியன் ஓவரஸ். சின்னால மரணம் வந்தது. நம்ம சாட்டன்ஸ் கிங்டத்தில் இருக்கிறோம். மோசஸ் டூ சைன்ஸ் ஹேடு ப்ரோபசி. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். கர்த்தர் வந்து மோசேயை சொல்லுகிறார், நீ கோலை போடு என்று சொல்லும் பொழுது அது பாம்பா மாறினது. ஏன் அது பாம்பாக மாறினது? அது ஒரு நாயா மாறி இருக்கக்கூடாதா? அது ஒரு முயலா மாறி இருக்கக்கூடாதா? சர்ப்பத்தினாலே பாவம் வந்தது. அந்த சர்ப்பத்தினாலே பாவம் வந்தது. பின்பு என்ன சொன்னால், நம்ம கை அந்த பாம்பு வாலை பிடிக்கும் பொழுது அது கோலாக மாறிவிட்டது. இதுதான் ரெடெம்ஷன். சர்ப்பத்தினால தான் உலகத்தில் பாவம் வந்து நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்குள்ள அடைபட்டு கிடக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. ஆண்டவர் வந்து என்ன, கல்வாரியிலே நமக்காக பாவமானார். நமக்காக அவர் சர்ப்பமாக மாறினார். மோசேயின் மூலமாக எப்படி வெண்கல சர்ப்பமானது உயர்த்தப்பட்டதோ, அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக உயர்த்தப்பட்டார். அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். நம்ம நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது அடிமைத்தனத்தின் கீழே பிறந்திருக்கிறார்கள், எகிப்தில் பிறந்திருக்கிறார்கள். கானான் தேசத்துக்கு போகணும்னா அவங்களால முடியாது. ஆண்டவர் தான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். மோசேயை அனுப்பி அங்கே என்ன சொன்னால், அவர்களை விடுவிக்கிறான். அவர்கள் சிவந்த சமுத்திரம் வந்து, அதன் பின்பு மனாந்திரம் வந்து, அதுக்கு பின்பு அவர்கள் வந்து கானான் தேசத்துக்குள்ள வர்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ். த ஃபர்ஸ்ட் சைன் வாஸ் ரோடு. அந்த கோல் வந்து முதலாவது அடையாளமாக இருக்கிறது. செகண்ட் சைன் வாஸ் த ஹேண்ட் தட் ஹி புட் இன் த பூசம். மார்பில் போடும் பொழுது அது குஷ்டமாக மாறுகிறது. அதை திரும்ப வந்து போடும் பொழுது அது சரியாகிவிட்டது. லெப்ரசி இஸ் அ டைப் ஆஃப் சின். குஷ்டரோகம் வந்து பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்தது, பாவ வாழ்க்கையாக இருக்கிறது. அவர்களை வந்து விடுதலையாக்க கர்த்தரால முடியும். அவங்க இப்பொழுது சாத்தான்ஸ் கிங்டத்தில் இருக்கிறாங்க, சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசிக்கு இந்த ரெண்டு அடையாளத்தை கொடுக்கிறார். அதிலிருந்து விடுதலை ஆகி அவங்க கானான் தேசத்துக்கு வர வேண்டும். அதில் மறுபடியும் கையை போடும் பொழுது அந்த கை சரியாகிடுது. பூசம், அந்த மார்பு எதை குறிக்கிறது என்றால் அங்கே தான் ஹார்ட் இருக்கிறது, அங்கே தான் எல்லா ரகசியமும் இருக்கிறது. யோவான் வந்து இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்து உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று சொன்னான். பூசம்ல மார்பில் ஹார்ட்ஸ் இருக்கிறது, அங்கே எல்லா ரகசியமும் இருக்கிறது. அந்த ரகசியத்தை யார் உம்மை காட்டி கொடுப்பான், ரகசியத்தை அவன் தான் அங்கே கேட்குறான். அதே போல் இன்னைக்கு வந்து எல்லா மிஸ்ட்ரி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த மிஸ்ட்ரி, தேவனுடைய சிந்தையில் இருந்த மிஸ்ட்ரி ஆனது இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய குஸ்ரோகம் நம்மளை விட்டு நீங்குகிறது. இந்த சீக்ரெட்டு தேவனுடைய சிந்தையை நம்ம பெற பெற, இந்த மிஸ்ட்ரீஸை நம்ம பெறும் பொழுது நம்முடைய பாவ வாழ்க்கை மாறி நம்ம ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனை அடைகிறோம். பரிபூர்ண மனிதனுடைய அங்கே வளர்ச்சியை அடைகிறோம். அப்படியாக மோசேக்கு ஆண்டவர் ரெண்டு அடையாளத்தை கொடுப்பார். அவன் வந்து ஒரு ரெடீமர், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார், விடுதலையாக்க போகிறான் என்பதற்கு ஜனங்கள் அவனை நம்பும்படியாக ரெண்டு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அடையாளத்திற்கு பின்னாலே ஒரு சத்தம் இருக்கிறது. அந்த 8 வாசிக்கிறோம்,
அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள்.
There was a voice behind the sign. தமிழ் பைபிள்ல அவிதமாக எழுதல, ஆனால் ஆங்கிலம் பைபிள்ல அவிதமாக எழுதியிருக்கு. If they will not believe thee, neither hearken to the voice of the first sign, they will believe the voice of the later sign. முதலாவது அடையாளத்துக்கு பின்னாலே ஒரு சத்தம் இருக்கிறது. அந்த சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கவில்லை என்றால் பிந்தின அடையாளத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அடையாளத்துக்கு பின்னாலே ஒரு சத்தம் இருக்கிறது. There was a voice behind the sign. அதனால பாருங்க, அந்த அடையாளத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் மோசேயை அனுப்பினார், கர்த்தர் மோசேக்கு தரிசனமானார், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து வழி நடத்தி கொண்டு போவான் என்பதற்கு அந்த பின்னாலே அந்த சத்தம் இருக்கு. தஸ் சே தி லார்ட், கர்த்தர் சொல்லுகிறார் என்ற சத்தம் இருக்கு. அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் மோசே அனுப்பினார் என்பதை அவங்க நம்புவதும் நம்ப வேண்டும். அவன்ட தசை தலோட், கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று இருக்கிறது. அதை வந்து ஜனங்கள் அங்க நம்ப வேண்டும், எகிப்து மக்கள் நம்ப வேண்டும், பார்வோன் நம்ப வேண்டும். இப்பொழுது பார்வோன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய மந்திரவாதிகளையும் அழைப்பித்து நீங்களும் என்ன செய்யுங்க, இதே மாதிரி அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னோம்னா அவங்களும் கோலை போட்டாங்க. கோலை போடும் பொழுது அது பாம்பாக மாறினது. யாத்ராமை 7 நம்ம அதை வாசிக்கிறோம். மந்திரவாதிகளும் அவ்விதமாக செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 9-10 வந்து வாசிக்கலாம்.
மோசேயும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வனுக்கு முன்பாகவும் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள்.
எகிப்தின் மந்திரவாதிகளும் அவங்க அப்படி செய்தார்கள். மோசேக்கு ரொம்ப ஷாக்கா போச்சு. நம்ம தான் கோலை போட்டோம், பாம்பா மாறிச்சு. அவங்களும் கோலை போடும் பொழுது பாம்பா மாறிட்டத அப்படின்னு ஷாக் ஆகும் பொழுது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுகிறான். ஆண்டவர் மோசேயை டெஸ்ட் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு டெஸ்ட் பண்ணுகிறார். கொஞ்ச நேரம் அவன் வெயிட் பண்ணும் பொழுது ஹி வாண்டட் டு டெஸ்ட் மோசஸ், பிரதர் பென்காம் இதமாக சொல்லுகிறார். ஜென்னஸ் அண்ட் ஜெம்ப்ரஸ் டு த்ரோ டவுன் தேர் சர்பன்ஸ், த்ரோ டவுன் தேர் ராட்ஸ். அவங்களும் கோலை போட்ட பொழுது அப்படி ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு என்ன வாசிக்கிறோம்?
அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று.
இது ஆரோனுடைய கோல் வந்து அவருடைய அங்க பாம்புகளை விழுங்கி விட்டது. மோசே கோலை போடுறான், பாம்பா மாறுது. அவங்களும் மந்திரவாதிகளும் என்னையும் எம்ரே ரெண்டையும் நிதிமத்தையும் 3:10 வாசிக்கிறோம். எகிப்தினுடைய மந்திரவாதிகளும் அவ்விதமாக போடும் பொழுது அது கோல் பாம்பா மாறிட்டு. ஆனால் இவன் பாம்பு போய் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இப்பொழுது அவன் மாலை பிடிக்கிறான். எல்லாம் அவங்க மந்திர கோல்களை இழந்து போனார்கள். அதனால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை விடவில்லை. அப்பொழுது இவன் அவங்களுடைய மந்திர கோல்களை இழந்தார்கள். எல்லாம் இங்கே போயிட்டு இப்பொழுது அது கோலாக மாறிச்சு. பாருங்க, என்னையும் எம்மரையும் பரீட்சைக்கு நிற்கவில்லை. 2 தீமோத்தேயு 3:10 வாசிக்கலாம்.
என்னையும் எம்மரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள்.
இவள் விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள், துர்புத்தி உள்ள மனுஷர்கள். மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள், ஆனால் அவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அதே போல இதோ அவங்க அந்த கோலுக்கு அதுக்கு பின்னால் ஒரு சத்தம் இருக்குது. அந்த அடையாளத்துக்கு பின்னால் அது எஜிப்சியன் வாய்ஸ், அது தியாலஜிக்கல் வாய்ஸ். அதுக்கு பின்னால் ஒரு சத்தம் இருக்குது, இதுக்கு பின்னாலும் சத்தம் இருக்கு. மோசேயினுடைய அடையாளத்துக்கு பின்னால் கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னு இருக்குது. ஆனால் இவங்க அடையாளத்துக்கு பின்னால் அந்த பாம்பு, அதுக்கு பின்னால் சத்தம் இருக்குது. அது எஜிப்சியன் வாய்ஸாக இருக்கிறது, அது வந்து சைக்காலஜிக்கல் வாய்ஸாக இருக்கிறது, தியாலஜிக்கல் வாய்ஸாக இருக்கிறது. எது ஜெயிக்கும்? வாய்மையே வெல்லும். உண்மைதான் ஜெயிக்கும், பொய் என்றைக்குமே ஜெயிக்காது. அந்த மந்திர ஜாலங்கள் ஜெயிக்கவில்லை. அதனால் மோசேக்கு பின்னால் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த அடையாளத்துக்கு பின்னால் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. இது கர்த்தருடைய வார்த்தை. 7 சபை காலங்கள், 7 முத்திரைகள், 4 ஜீவன்கள், 4 குதிரைகள், இதெல்லாமே இது வந்து தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் 2:3, 5, 6 அதிகாரம், 8 அதிகாரத்தில் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இது வந்து என்ன சொன்னால் சத்தியம். இந்த அடையாளத்துக்கு பின்னால் ஒரு வாய்ஸ் இருக்குது, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. ஆனால் அவங்களும் அற்புதம் செய்கிறாங்க. அவங்களும் சில காரியங்களை செய்ய முடிஞ்ச, எல்லாத்தையும் செய்ய முடியல. அவங்க வந்து வெக்கப்பட்டு போனாங்க, ஃபெயிலியர் ஆகின போனாங்க. இதோ சாபன சத்தங்கள் வாய்ஸில் வந்து டிரினிட்டி, டைட்டில் பேப்டிசம், சாபனங்களை ஏற்படுத்தி கொள்வது, இன்னும் பல காரியங்கள்லாம் அவங்க உபதேசம் இருக்கு. அது எல்லாமே தியாலஜிக்கல் வாய்ஸஸாக இருக்கு. அதனால் இப்போ 2 வாய்ஸஸ் இருக்குது. 1 சாபன சத்தம், இன்னொன்று வந்து தேவனுடைய வார்த்தை. மோசேக்கு பின்னால் தேவனுடைய வார்த்தை இருக்குது. கர்த்தர் அவனை அனுப்பினார். தஸ் சேஸ் தி லார்ட், கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதை உடையவனாக இருக்கிறான். ஆனால் எகிப்தின் மந்திரவாதிகளும் அதை செய்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க சத்தம் வந்து எகிப்தினுடைய அங்கே உபதேசங்கள், பார்வோனுடைய உபதேசங்கள் எல்லாம் அவனுக்கு பின்னால் இருந்தது. ஆனால் இதை வந்து ஜெயிக்க முடியலை. மோசேயினுடைய ராடு வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு விட்டது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், மோசேக்கு எப்படி 2 அடையாளம் கொடுக்கப்பட்டதோ அதே போல பென்காமுக்கு 2 அடையாளம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஊழியத்திலேயும் அதை தான் நடந்தது. த ட்ரூ சைன் ஆஃப் மோசஸ். பென்காமுக்கு ஆண்டவர் வந்து அவரை சந்திக்கிறார். குகையிலே சந்திக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு 2 அடையாளம் கொடுக்கப்படுகிறது. எப்படி நான் மோசேக்கு 2 அடையாளத்தை கொடுத்தனோ அதே போல நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ உலகமெங்கிலும் அந்த ஹீலிங், இந்த சுகமாக்கும் வரத்தை நீ கொண்டு செல்லுவாய். நீ சின்சியரா இருந்த நாட் ஈவன் கேன்சர், கேன்சர் கூட உனக்கு முன்பாக நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். God revealing himself to his people என்ற செய்தியில் வெளிச்சம், குகையில் வெளிச்சம் வருகிறது. 27 பேராகிராப்பில் அதுல இருந்து கர்த்தருடைய தூதனானவர் தோன்றுகிறார். யூ ஆர் டேக் எ கிஃப்ட் ஆஃப் டிவைன் ஹீலிங் டு த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்துக்கு நீ தெய்வீக சுகத்தை கொண்டு செல்லுகிறாய், அந்த வரத்தை கொண்டு செல்லுகிறாய். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவரே, நான் படிக்கலையே, ஐ ஆம் அன்எஜுகேட்டட் என்று சொல்லும் பொழுது பிரதர் பென்கம்க்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், as the prophet Moses was given two signs, so will be given two signs. You will be given two signs. மோசேக்கு எப்படி நான் ரெண்டு வரத்தை, ரெண்டு அடையாளத்தை கொடுத்தோன்னா, அதே போல உனக்கு நான் கொடுக்கிறேன். First will be that you will be able to detect disease by your hand. உன்னுடைய கரத்தை வந்து அவங்க வைத்து அவங்களை தொடும் பொழுது, அவங்க கையை பிடிக்கும் பொழுது அவங்களுடைய வியாதி என்ன என்று சொல்ல முடியும். Taking the patient by the right hand in your left, உன்னுடைய வலது இடது கையை வச்சு அவங்க வலது கையை பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்ல முடியும். நீ சின்சியரா ஜெபம் பண்ணினா உன்னுடைய ஜெபத்துக்கு முன்பாக நத்திங் ஷால் ஸ்டாண்ட் பிஃபோர் யுவர் பிரேயர், நாட் ஈவன் கேன்சர். ஒரு கேன்சர் வியாதி கூட உனக்கு உன்னுடைய ஜெபத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அதே போல பிரதர் பென்கம் உலகமெங்கிலும் அந்த கிப்ட்ஸை கொண்டு சொல்றார். மோசேக்கு எப்படியோ அதுதான். அந்த டூ சயின்ஸ் எதுக்கு அடையாளமா இருக்கு? ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு கொடுத்த ரெண்டு அடையாளம். அவர் இடது கையை வச்சு வலது கை பிடிக்கும் பொழுது அவருக்கு வைப்ரேஷன் வரும். அவருடைய கையில் வைப்ரேஷன் வரும் பொழுது அந்த கை ஸ்வெல்லிங்காக மாறும், ரெட்டிஷாக மாறும். இவர் ஜெபிக்கும் பொழுது அது சரியாயிரும். இவர் கை சரியாயிடுச்சுன்னா அவனுக்கு சரியாயிரும். எந்த பகுதியில் என்ன வியாதி இருக்கிறது, டாக்டர்கள் என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். அதான் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது. அந்த வியாதி என்ன என்று சொல்வது, எங்கேருந்து வருகிறாய், உன்னுடைய பேர் என்ன, டாக்டர் என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் அங்கே சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஃபெய்த்து வருது. அப்பொழுது இவர் ஜெபிக்கும் பொழுது இவர் கையில் இருக்க வைப்ரேஷன் நீங்கி விடுகிறது, இவர் கையில் இருக்க ஸ்வெல்லிங் நீங்கி விடுகிறது, அவனுக்கு சுகமாகுது. எப்படி மோசேக்கு ரெண்டு அடையாளம் கொடுக்கப்பட்டதோ அதே தான் இங்கே பிரதர் பென்கேமுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் முதலாவது ஹீலிங், ரெண்டாவது டிசைனிங் ஆஃப் த தாட்ஸ், அவங்களுடைய நினைவுகளை வகையறுப்பது. சமாரிய ஆசிரியை பார்த்து உனக்கு ஐந்து பேர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது. அப்பொழுது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. தேவன் அவரை அழைத்தார் என்பதற்கு அதுதான் உறுதி. He was a man sent from God. தேவனால அனுப்பப்பட்டவர் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு, அவங்களை அந்த அவங்களுடைய அழைப்பை, அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ரெண்டு அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஹீலிங் அண்ட் டிசைனிங், ப்ரோபசி சொல்லப்போனா அது ப்ரோபசி, தீர்க்க தரிசனம் உரைப்பது. மூன்றாய் எழுப்பு, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்ட், அதுக்கு பின்னாலே ஒரு சத்தம் இருக்கு. அதனால முதலாவது இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்கினார், பின்பு இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார், ரெண்டாவது அடையாளம். மூணாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்ட், தட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்ட். அதனால இந்த ரெண்டு அடையாளத்துக்கு பின்னால ஒரு சத்தம் இருக்கிறது, ஒரு மெசேஜ் இருக்கிறது. அந்த மெசேஜுக்கு செவி கொடுத்தா உங்களுக்கு ரெடாம்ஷன். எப்படி பாம்பு வந்து எப்படி பழையபடி கோலாக மாறுது, குஷ்ரோகம் எப்படி அது நல்ல கையாக மாறுது, அதே போல் இந்த அடையாளத்தின் சத்தம் தட் புல், அங்கே ஒரு மெசேஜ் இருக்கிறது. இந்த ரெண்டு அடையாளத்துக்கு பிறகு ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜை பிலீவ் பண்ணால் உங்களுக்கு ரெடாம்ஷன், மீட்பு. சர்ப்பத்தினால் வந்த பாவத்திலிருந்து மீட்பு. பாவம் வந்து வெண்குஷமாய் இருக்கிறது, இந்த வெண்குஷத்திலிருந்து விடுதலை, குஷ்ரோகத்திலிருந்து விடுதலை. அதனால மீட்பு, ரெடெம்ஷன் இருக்கிறது, நியூ பேர்த் இருக்கிறது. எப்பொழுது இந்த மெசேஜை பிலீவ் பண்ணும்போது, அதே போல ரெண்டு அடையாளம் இருக்கிறது. இந்த ரெண்டு அடையாளத்தை பார்த்து முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ப வேண்டும், ரெண்டாவது பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் இந்த ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும். இந்த ஜனங்களை வந்து நீங்க எகிப்தை விட்டு போங்கன்னு அனுப்பிட்டா ஒரு வாதையும் வந்திருக்க, பத்து வாதையில ஒரு வாதையும் வந்திருக்க. ஆனா அவன் தன் இதயத்தை கடினப்படுத்தினாலே, அந்த அடையாளத்தின் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதினாலே, பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் செவி கொடாமல் போனதினாலே கர்த்தர் வந்து 10 plagues கொண்டார். எகித்து வந்து அழிஞ்சு போனது. பின்பு சிவந்த சமுத்திரத்திலே எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டார். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ரெண்டு அடையாளத்துக்கு பின்னால சத்தம் இருக்கிறது, ஒரு மெசேஜ் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவங்கிட்ட எல்லாரும் அடையாளத்தை பார்த்து வந்தாங்க, அதனால ஒரு அட்ராக்ஷன் வந்தது. ஊழியத்திலையும் அட்ராக்ஷன் வந்தது, உலகமெங்கிலும் அங்கே பெரிய கூட்டம் வந்தது. ஆனா அந்த அடையாளத்துக்கு பின்னால இருக்க சத்தத்துக்கு செவி கொடுத்தார்களா? அப்படி செவி கொடுக்கவில்லை என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? 9 வசனம் வாசிக்கலாம்.
இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால், அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர்,
ஏதோ தண்ணீரை எடுத்து, நைல் நதி தண்ணீரை எடுத்து தரையிலே ஊற்றுவாயாக. அந்த தரையில ஊற்றும் பொழுது அது ரத்தமாக மாறும் என்று சொன்னார். ரத்தம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளத்துக்கு பின்னாலே ஒரு மெசேஜ் இருக்கிறது. அந்த மெசேஜுக்கு செவி கொடுக்கவில்லை என்றார், நீ வந்து தண்ணீரை எடுத்து தரையிலே ஊற்று, உடனே அது ரத்தமாகும். அதான் கீழ்ப்படியாதவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் இஸ் கமிங். பிளட் இஸ் அ சைன் ஆஃப் டெத். ரத்தமானது அது வந்து மரணத்துக்கு அடையாளமாய், பிளட் இஸ் அ சைன் ஆஃப் டெத். அது வந்து மரணத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீ வந்து தண்ணீரை ஊற்றும் பொழுது ரத்தமாக மாறும் பொழுது உங்களுக்கு நியாய தீர்ப்பு தான். அதே போல எகிப்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது. இந்த மூணு காரியத்தில் எல்லாமே அடங்கி இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதனாலே அந்த அடையாளத்துக்கு பின்னால் இருக்க சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடியினாலே தீத்து வந்து எருசலேமே அழித்து போட்டான். 1948 தான் அவங்க தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே போல பென்காம் மூலமாக அதே அடையாளம் வரும் பொழுது அந்த அடையாளத்துக்கு பின்னாலே சத்தம் இருக்கிறது, ஒரு மெசேஜ் இருக்கிறது. 1120 மெசேஜ் இருக்கு. அதனால அந்த மெசேஜுக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த மெசேஜுக்கு செவி கொடுக்கனால்தான் இந்த உலகம் அழிஞ்சு போகும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே நான் எலியா தீர்க்கதரிசியை உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக அவன் பிதாக்களுடைய இரத்தத்தை பிள்ளை எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இரத்தத்தை அவளுடைய பிதாக்களுக்கும் திருப்புவான் என்று சொல்லப்பட்டது. அதனால அந்த யோவான் வந்து ஜனங்களை வந்து பழைய ஏற்பாட்டு பிதாக்களை சீசருடைய விசுவாசத்தை திருப்பினான். இந்த எலியா என்ன செய்கிறார் என்றால் கிறிஸ்தவனுடைய இதயத்தை அவர்கள் ஆதி பெந்தகோச கால விசுவாசத்துக்கு திருப்புகிறார். அதனால ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் அவர் அடையாளத்தை கொடுத்து அதுக்கு பின்னால சத்தத்தை கொடுக்கிறார். ஹீலிங்கை பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய அற்புதம் இயேசு செய்த அதே அற்புதம் அவர் செய்கிறார். ஜனங்கள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்களா? அடையாளத்தை பார்த்தாங்க, உலக எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் பேரி கிரீன். அவர் என்ன செய்கிறார் என்றால் பிரதர் பென்காமை சந்திக்க வருகிறார். அப்பொழுது அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு, நான் வந்து பிரதர் பென்காமை சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த ரெண்டு பையங்களை வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு சலூனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரதர் பென்னா சொல்லார், நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட வந்து சலூனுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, சீக்கிரம் போங்க. எப்படி நீங்கள் அங்கே வந்தீங்களா? இல்லை, ஆண்டவர் எனக்கு தரிசனம் காமிக்கிறார். எல்லாத்தையுமே சின்ன 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 காரியம் எல்லாமே தரிசனம் காமிப்பார், எல்லாத்தையும் காமிக்கிறார். எப்படி பாருங்க, வீட்டில் பேசிக்கிட்டு இருக்குது, மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்குது கூட இவருக்கு தெரியுது. எப்படி எலிசா தீர்க்கதரிசி அந்த ராஜா பள்ளி அறையில் பேசுறதையும் அவன் வந்து தெரிஞ்சு ராஜாட்ட சொல்லிடுவான், அதே போல ஒரு தீர்க்கதரிசி. இதுதான் ரெண்டாவது அடையாளம். என்னை போல ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புவார், நீங்க அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. விபாகம் 18:15. அதனால சகை பார்க்கிறோம், அந்த அடையாளத்தை பார்க்கிறோம், மெசியானிக் சைன். அதுதான் மேசியாவின் அடையாளம். அந்த மேசியாவின் அடையாளத்தை பார்க்கும் பொழுது அவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறான். அதே போல சமாரியா ஸ்திரீ பார்க்கிறாள் அந்த அடையாளம். என்னுடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு எப்படி தெரிந்தது? மேசியாவின் அடையாளத்தை பார்க்கிறார். இதுதான் செகண்ட் சைன். அதை பார்க்கும் பொழுது அவள் வந்து இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்கிறார். இப்படி எல்லாருமே, இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்த எல்லாருமே அந்த மெசியானிக் சைனை பார்க்கிறாங்க. முதல்ல ஹீலிங், ரெண்டாவது மெசியானிக் சைன், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துது. அதே போல தான் பிரதர் பென்காமுக்கு முதல்ல ஹீலிங், ரெண்டாவது மெசியானிக் சைன், அதன் பின்பு ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ல்ட். அது அந்த அடையாளத்துக்கு பின்னாலே ஒரு சத்தம் இருக்குது, ஒரு செய்தி இருக்குது. இட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ரெடெம்ப்ஷன். அது மீட்பின் செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும். இவங்க அந்த செய்தியை நம்பினாங்கன்னா இவங்களுக்கு வாதைகள் வராது, ஜட்ஜ்மெண்ட் வராது, எகிப்தியர்களுக்கு வராது. ஆனால் அந்த அடையாளின் சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கல. அடையாளத்தை பார்த்தாங்க, கோல் பாம்பா மாறிச்சு, இதை குசுரோகம் கை குசுரமா மாறிச்சு, மறு சரியாயிடுச்சு. இந்த அடையாளத்தை பார்க்கிறாங்களே ஒழிய இந்த அடையாளத்துக்கு பின்னால சத்தம் இருக்கிறது என்பதை அறியாமல் இருந்தார். பிரதர் பென்காமுடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள், இந்த டிசைன்மெண்ட் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த அடையாளத்தை உலகம் முழுசும் பார்த்தாங்க. ஆனால் அடையாளத்துக்கு பின்னாலே ஒரு சத்தம் இருக்கிறது. அந்த சத்தத்துக்கு அவங்க வந்து செவி கொடுக்கவில்லை. இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில், அந்த முந்தின அடையாளத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் பிந்தின அடையாளத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அந்த ஹீலிங்கை பார்த்து அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா இந்த டிசைன்மெண்ட பார்த்து கீழ்ப்படிவாங்க. ஆண்டவர் அன்றைக்கு செய்த அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து காலத்தில் செய்கிறார், பைபிள் மத்தியில் செய்கிறார். இப்பொழுது கடைசியிலே அதே ஊழியம் மறுபடியும் வருகிறது, அதே ஊழியம் மறுபடியும் வருகிறது. அந்த மிஸ்ட்ரிஸ் அங்கே பின்னால் இருக்கு. அதான் என்ன சொன்னால், நீ வந்து உன்னுடைய கையை வந்து உன் மார்பில் போடு. இந்த ஏ தேவனுடைய சிந்தையில் இருந்த, அவருடைய ஹார்ட்ல இருந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாமே இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. அது இன்னைக்கு பிரதர் பென்காம் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லா மிஸ்ட்ரிஸும் ரிவீல் ஆயிருக்கு. புக்கு ஓபன் ஆயிருக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் ஜட்ஜ்மெண்ட் தான் வரும். பிரதர் பென்காமுடைய ஊழியத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், ஒரு மனுஷன் வந்து இதை நம்ப மாட்டேன்னுட்டான். இந்த இதயத்தின் ரகசியத்தை பிற பென்காம் சொல்லும் பொழுது, இது ஒரு மென்டல் டெலிபதி, இது ஒரு பைத்தியம் என்று சொல்லி அவன் அதை விதமாக சொல்லுகிறான். சொல்லும் பொழுது பிரதர் பென்காமிட்ட அவன் வந்து வர்றான், வந்து எனக்கு சுகமில்லை என்று ஜெபிக்க சொல்லுகிறான். பிரதர் பென்காம் என்ன செய்கிறார் என்றால், அவனை பார்த்துட்டு நீ வந்து சுகமா இருக்கா, நீ நல்லா தான் இருக்கிறா, உனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு அவங்க பிரதர் பென்காம் சொல்லுகிறார். உன் உடம்பு நல்லா தான் இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதர் பென்காம் வந்து, நான் வந்து அந்த ப்ரேயர் கார்டில் என்னுடைய வியாதி எழுதி வச்சிருக்கிறேன், நீ என்ன எழுதினாலும் அதை பற்றி பரவாயில்லை, இப்பொழுது உனக்கு வியாதி கிடையாது. ஒருவேளை நீ ப்ரேயர் லைனில் வர சொல்லே அது சோமாய் இருக்கலாம் என்று பிரதர் பென்காம் சொல்லுகிறார். உடனே அவன் பப்ளிக் பக்கமாக திரும்பி, பாருங்க இவருக்கு நான் ப்ரேயர் கார்டில் நான் என்னுடைய வியாதியை குறிப்பிட்டிருக்கேன், இவருக்கு அது தெரியல, ஆனால இது ஒரு மென்டல் தளபதி. இது வந்து இவர் ஒரு மனோ தத்துவத்தில் சொல்லுகிறாரே ஒழிய தேவன் இவருக்கு வெளிப்படுத்தலை என்று சொல்லுகிறான். பிளைண்ட் பாத்திமியூஸ் என்ற செய்தியில 56வது வருஷம் 4வது மாதம் 7வது தேதி கொடுத்த செய்தியில 66வது பேராகிராஃப்ல இருந்து பென்னான் சொல்லுகிறார். அவன் வந்து அப்படி சொல்லும் பொழுது ஜனங்கள் வந்து ஜனங்களை ஒரு குழப்பத்தில் கொண்டு போயிட்டான். இந்த பென்கேமுக்கு உண்மையிலேயே அந்த இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது அந்த வரம் கிடையாது. இவர் வந்து ஒரு மனோ தத்துவத்தில் சொல்லுகிறார், இட் இஸ் அ மென்டல் தளபதி என்று சொல்லுகிறார். அப்பொழுது பிரதர் பென்கேமுக்கு ஆண்டவர் என்ன இப்படி இந்த இவன் இந்த மாதிரி சொல்லுகிறானேன்னு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே ஒரு தரிசனம் வருகிறது. உடனே அவர் சொல்லுகிறார், நீ வந்து நேற்று ஒரு ஹோட்டலில் ஒரு டேபிள் போட்டிருக்கு, அதில் க்ரீன் செக்கர்டு டேபிள் கிளாத்து போட்டிருக்கு, பச்சை கலரில் கட்டம் போட்ட டேபிள் கிளாத்து போட்டிருக்கு, நீனும் இன்னொரு மனுஷனும் ஒரு அம்மாவும் அங்கே இருக்கிறாங்க, இதே போல் நீங்கள் பேசி ப்ரேயர் காலில் நான் வந்து கேன்சர் டிபி அப்படின்னு எழுதி நாங்கள் வைக்கும் பொழுது அவர் சொல்கிறாரான்னு பார்ப்பேன். அவர் கரெக்டாக சொல்ல தெரிலன்னா நான் வந்து அவர் வந்து மென்டல் தளபதியில் சொல்கிறார் அப்படின்னு ஜனங்கள் மத்தியில் அவரை அவமானப்படுத்துவேன் அப்படின்னு நீ பிளான் பண்ணான். நீ ஒரு ஊழியக்காரன், அதனால் இப்பொழுது என்ன செய்கிறனால் தேவனுடைய ஆவியை நீ இவ்விதமாக சோதித்ததுனால த டிசீஸ் தட் யூ புட் தட் ப்ரேயர் கார்டு இஸ் ஆன் யுவர் பாடி. இப்பொழுது உன் சரீரத்தில் நீ என்ன வியாதி எழுதினையோ அது வரும். That's right. When he did, I got a letter here about 2 years ago from him. He said, "Oh, brother Benkam, come." ரெண்டு வருஷத்துக்கு பிறகு கூட பிரதர் பென்கேம் நீங்கள் வாங்க எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுது பிரதர் பென்கேம் அங்கே போகலை. You and him sat together last night. A table had a green cover over it. And... Woman sat over in the corner and you said that you come to prove that it was mental telepathy. Naan indhu innaiki andha Benkama naan oru kalla theerkathasi endai naan nirubithu kaanvikka pogiren endru sollugiraan. Ippozhudhu Benkama indha maari sonna udane Benkama band leg avan pidithukollugiraan. The man grabbed me by the pants legs and he said, "Pray for me, Brother Benkam. That's between you and God." அது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். It is out of my hands. இது என்னுடைய கையில் இல்லை. He is done, spoke it. அந்த கர்த்தர் சொன்னார், அதன்படி அவர் செய்கிறார். And the man's laying bed fast to this day. இன்னைக்கு வரைக்கும் படுத்த படுக்கையில் இருக்கான். பாருங்க, பென்கேமுக்குடைய ரெண்டாவது அடையாளம் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது. ஜனங்கள் அநேகர் அதை நம்பலை. ஒரு மனுஷன் இவ்விதமாக சோதிக்க நினைக்கும் பொழுது பிரதர் பென்கேம் நீ எழுதின அதே வியாதி உனக்கு வருது. பாருங்க, அவர் வியாதிகளை சுகமாக்குறது மட்டுமல்ல அவர் என்ன வியாதி இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். அதை சொன்ன இவன் வந்து அவரை சோதிக்கும்படியாக வருகிறான். இவன் ஒரு ஒரு சாபன ஊழியக்காரன். அவையும் தேவன் அம்பலப்படுத்தும் பொழுது அவனுடைய இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுகிறான், எனக்காக நீங்க வந்து ஜெபிங்க, எனக்கு அது வரக்கூடாது. இல்லை, கர்த்தர் சொல்லிட்டு அது உனக்கும் ஆண்டவருக்குள்ள காரியம். பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. அடையாளத்துக்கு பின்னாலே ஒரு சத்தம் இருக்கிறது. அதுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நீ தண்ணீரை எடுத்து தரையில் ஊற்றி அது ரத்தமாகும். அதனால ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. யோசித்து பாருங்க, கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். நம்ம அதை பிலீவ் பண்ண வேண்டும். கொஞ்சம் பேர் பிலீவ் பண்ணாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்தில் கொஞ்சம் பேர் பிலீவ் பண்ணாங்க. மேலறையில் போய் பரிசுத்தாவி பெற்றார்கள். நியூ பேர்த் அடைஞ்சாங்க. பரிசுத்தாவியை பெறுவது நியூ பேர்த். அதனால் இப்போ நியூ பேர்த் அடைஞ்சி அவங்க வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சாங்க, ராப்சரில் போனாங்க. அவங்க வந்து என்ன சொன்னால் பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சாங்க, நம்ம ரேப்சரில் போகிறோம். இந்த நேரத்துக்குரிய ப்ராமிஸ் என்ன? பாடி சேஞ்ச் அண்ட் ரேப்சர். ஹல்லேலூயா. அல்லாஹ் பென்காமுக்கு மூன்று இழுப்புகள், ஃபர்ஸ்ட் ஃபுல் ஹீலிங், ரெண்டாவது ப்ராபஸி, மூணாவது ஓப்பனிங் ஆஃப் த பேட். அந்த அடையாளத்துக்கு பின்னால் இருக்க சத்தம், அந்த ரெண்டு அடையாளத்துக்கு பின்னால் ஒரு சத்தம் இருக்கிறது. அந்த சத்தம் தான் வந்து ஓப்பனிங் ஆஃப் த பேர்ட். அந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டுக்கு செவி கொடுக்கலன்னா ஜட்ஜ்மெண்ட் வரும். அதே போல எகிப்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமரத்திலே கலந்து அங்கே அழிந்து போனது. இயேசு கிறிஸ்துக்கும் அதே மினிஸ்ட்ரி தான். யார் யார் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் மேலரையில் போய் பரிசுத்தாவியை பெற்றாங்க. அவங்க எலெக்டட் பீப்புள், மற்ற எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. கிறிஸ்தவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க அந்த தீத்து வரும் பொழுது. மற்றவங்க எல்லாருமே அவங்க தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து அவங்க வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. இது ஆனாலும் தேவாலயம் இடிக்கப்பட்டது, அது அழிக்கப்பட்டது. இப்போ தேட் டெம்பிள் கட்டுவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அல் அக்ஸா மசூதி அங்கே தேவாலயம் இருந்த இடத்துல இருக்கிறது. இப்பொழுது அகல் ஆராய்ச்சி செய்கிறேன்னு சொல்லி அதுக்கு கீழே தோன்றுறாங்களாம். தோண்டி இப்பொழுது அல் அக்ஸா மசூதி இடிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது இடிஞ்சு விழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அது இடிஞ்சு விழும்பொழுது தேட் டெம்பிள் அங்கே கட்டுவாங்க, மூன்றாவது ஆலயம் கட்டுவார்கள். அப்பொழுது அதற்கு முன்னதாக நமக்கு ரேப்சர் நடக்க வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் பக்கமாக திரும்பதுக்கு முன்னதாக இந்த மனவாட்டியை மேலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த அடையாளத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். அடையாளத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தவங்க எல்லாருமே மேலறையில் போய் பரிசுத்தாவி பெற்றாங்க. தீத்து வந்து அழிக்கும் பொழுது அவங்க தப்பி விட்டாங்க. அதே போல் இப்போ பென்காம் 1916 வருஷம் முதலாம் உலக யுத்தம் நடக்கிறது. 1916 1918 வரைக்கும் முதலாம் உலக யுத்தம் நடக்கிறது. அந்த 16 வருஷத்திலே ஆண்டவர் சந்திக்கிறார் பிரதர் பென்காம். 7 வயசு அவர் பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மூச்சு வாங்குது. அதனால் இந்த ட்ரீ கீழே இருக்கும் பொழுது புயல் காற்றிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹேவ் எ மினிஸ்ட்ரி. நீ வந்து குடிக்காதே, உன் சரீரத்தை எந்த விதத்திலும் கெடுத்து கொள்ளாதே, நீ பெரியவன் ஆகும் பொழுது உன்னை குறித்து ஒரு ஊழியம் இருக்கிறது என்று சொன்னார். எப்பொழுது அங்கே உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, 14 to 18 வரைக்கும் நடக்கும். 2 வருஷத்துக்கு பிறகு அந்த முதலாம் உலக யுத்தம் 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 11 மணிக்கு திடீரென்று நின்று போய்விட்டது. அதான் வந்து வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 4 காற்றுகளையும் பிடித்து ஒரு மரத்தின் மேலாவது அது பூமியின் மேலாவது சமுத்திரம் மேலாவது வீசாதபடிக்கு 4 காற்றுகளையும் பிடித்திருந்தான். 4 தூதர்கள் பிடித்திருந்தார்கள். அந்த யுத்தம் நின்று போனது. அதன் பின்பு முதலாம் உலக யுத்தத்துக்கும் 2ஆம் உலக யுத்தத்துக்கும் மத்தியில் 1933 ஜூன் மாதம் 11ஆம் தேதி 500 பேருக்கு ஓகிய நதியில் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது, 17 நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பால் ஆஃப் ஃபயர் அங்கே வருகிறது. அந்த ஃபயர்லேருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஆஸ் ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் சென்ட் ஃபோர் அண்ட் மை ஃபர்ஸ்ட் கமிங், ஸோ ஷால் யூ சென்ட் ஃபோர் அண்ட் மை செகண்ட் கமிங். நீ என்னுடைய 2வது உரைக்கு முன்னோடியாக அனுப்பப்படுகிறாய். யோவான் சானகன் எப்படி முன்னோடியாக அனுப்பப்பட்டானோ, 1வது உரைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டானோ, அதே போல் நீ என்னுடைய 2வது உரைக்கு முன்னோடியாக அனுப்பப்படுகிறாய் என்று சத்தம் வந்தது. அந்த 1933 7 தரிசனங்களை காண்கிறார். முதலாவது தரிசனம், முசோலினி படையெடுத்து போய் எத்தியோப்பியாவை கைப்பற்றுகிறான், மர்மமான மரணத்தை அடைகிறான். பின்பு ஹிட்லர் அங்கே தோன்றி 2வது உலக யுத்தத்துக்கு அவன் காரணமாக இருப்பான். அவனும் முடிவு வந்து மர்மமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. 3வது நேசிசம், பாசிசம், கம்யூனிசம் என்று 3 இசங்கள் தோன்றி கடைசியில் நேசிசமும் பாசிசமும் அது வந்து கம்யூனிசத்தில் அது முடிவடையும் என்று சொன்னார். இந்த மூணும் வந்து மூணு தலைவர்களை குறிக்கிறது. முசோலினி, ஹிட்லர், ஸ்டாலின். ரஷ்யாவில் ஸ்டாலின். வாட்ச் ரஷ்யா, கீப் யுவர் ஐஸ் ஆன் ரஷ்யா, த நார்த் கிங். உன் கண்களை வந்து நீ ரஷ்யாவை நோக்கிப்பார், அந்த வடதிசை ராஜாவை நோக்கிப்பார் என்று சொன்னது. அதனால் மூணு விஷனும் வந்து மூணு தலைவர்களை குறிக்கிறது. முசோலினி, ஹிட்லர், ஸ்டாலின். ரஷ்யாவில் ஸ்டாலின் தோன்றினான். அதன் பின்பு ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு சயின்ஸ் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆகுது. அதுக்கு முன்னால் சயின்ஸ் வளர்ச்சி அடையலை. சயின்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சு முட்டை வடிவில் காரை கொண்டு வருகிறார்கள். டிரைவர் இல்லாமலே கார் இயங்குகிறது என்று அவர் தரிசனத்தில் பார்க்கிறார். இப்பொழுது அதுவும் நிறைவேறிவிட்டது. அதனால் மீதி இருக்கிற நாலு தரிசனம் அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணுகிறது. அமெரிக்கா விஞ்ஞானத்திலே வளர்ந்து விட்டது. அதன் பின்பு இதோ நாலாவது அஞ்சாவது தரிசனம், பெண்கள் மாரல் லைஃப் மோசமாக போகிறது. ஆடைகளை ரொம்ப சுருக்கி சுருக்கி கடைசியாக கொஞ்சம் போல அறையில் ஆடை வைத்திருக்கிறார்கள். அவங்க ஆடைகளை குறைத்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நேக்கடாக இருக்கிறார்கள் என்று அவர் தரிசனத்தில் காண்கிறார். இப்பொழுது உலகம் அப்படிதான் தான் ஆயிருக்கு. அன்ட்ரெஸ் பண்ணுவது, இதோ அவர்கள் ஆடைகளை குறைத்து கொள்வது. மாரல் லைஃப் மோசமாக போகிறது. ஹாலிவுட் மூலமாக, அந்த சினிமா மூலமாக உலகமானது எல்லாமே சீர்கட்டு போனது. 41 பேர் செத்துருக்கிறான் சினிமா மோகத்தினால. தமிழ்நாடு அவ்விதமாக சீர்கட்டு போயிருக்குது. அந்த சினிமாக்காரனுக்கும் ஒரு பாஸ்டர் வந்து, மகனே கவலைப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அவர் எப்படியாப்பட்ட போதகர்னு பாருங்க. இது வந்து அது அப்பமே ஆரம்பிச்சிச்சு. அது ஹாலிவுட்லேருந்து அது வந்து உலகமெல்லாம் போய்விட்டது. அதன் பின்பு ஐந்தாவது தரிசனம், அதுவும் அமெரிக்கா தான். அங்கே அமெரிக்காவில் ஆறாவது தரிசனம், ஒரு பெண் தோன்றுவாள். இப்பொழுது கத்தோலிக்க மார்க்கம் அங்கே டாமினேட் பண்ணியிருக்கு. அது கத்தோலிக்க மார்க்கமாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் ஒரு பெண் ஜனாதிபதி தோன்றலாம். ஏழாவது தரிசனம், பெரிய வெடிச்சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன், அப்பொழுது அமெரிக்கா இடிபாடுகளாகவும் புகைக்காடாகவும் இருந்தது என்று சொல்லுகிறேன். எல்லாம் அமெரிக்கா டோட்டலாக அது வந்து அழிஞ்சு போனது. இப்படி ஏழு தரிசனங்களை முதலாம் ரெண்டாம் உலக யுத்தத்துக்கும் மூன்றாம் இல்லை முதலாம் உலக யுத்தத்துக்கும் ரெண்டாம் உலக யுத்தத்துக்கும் மத்தியில் அவர் பார்க்கிறார். ரெண்டாம் உலக யுத்தம் 1939 வந்து 1945 முடிவடைந்தது. இந்த தரிசனத்தை அவர் 1933 பார்க்கிறார். எக்ஸாக்டா நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? உலகத்துக்கு வருகிற நியாய தீர்ப்பு. காரணம் என்ன? அந்த அடையாளத்துக்கு பின்னால இருக்கிற செய்திக்கு, அந்த மிஸ்ட்ரீஸுக்கு வந்து கீழ்ப்படியாததுனால என்ன வருது? ஜட்ஜ்மெண்ட் வருது. தண்ணீரை எடுத்து நிலத்தில் ஊத்து, அப்பொழுது நியாய தீர்ப்பாங்க. இப்பவும் அதே மாதிரி தான். ஒரு பிரதர் பென்காம் வந்து அங்கே ரெண்டு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்து, அவர் அதுக்கு பின்னால் ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த செய்தி முக்கியமானது. அந்த செய்தியை விசுவாசிக்கிறதுக்கு தான் இந்த அடையாளம். ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுவதுக்கு தான் இந்த அடையாளம். ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, அந்த மனுஷனுக்கு இந்த நியாய தீர்ப்பு எப்படி உலகத்துக்கு வரும், உலகம் எப்படி அது வந்து அழிவுக்கு போகும், 1933 பிறகுதான் இதெல்லாம் நடக்கும். பென்காம் தரிசனம் கண்ட பிறகுதான் இதெல்லாம் நடக்கும். இப்பொழுது எல்லாமே கிட்டத்தட்ட 6 தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. ஏழாவது தரிசனம் தான் நிறைவேறியதா இருக்கு. இது எதை குறிக்கிறது? இந்த தரிசனம் எதை குறிக்கிறது? ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. எதனால? அடையாளத்துக்கு பின்னால் இருக்க சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால். கர்த்தர் ஒரு ப்ராபட்டை அனுப்பி அந்த அடையாளத்தின் சத்தத்துக்கு செவி கொடுங்கன்னு சொல்றார். ஆனால் ஜனங்கள் அதைத்தான் கவனிக்கிறது இல்லை. அடையாளத்தை பார்க்குறாங்க. அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க, இங்கே அற்புதம் நடக்குது, ஓடுறாங்க. ஆனால் பென்காம் மூலமாக ரியலாக அந்த அடையாளம் வரும் பொழுது கர்த்தரே கொடுத்திருக்கும் போது இது வந்து மந்திரவாதிகள் செஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. நான் உங்களை ஒரு காலம் அறியேன்னு சொல்லுகிறார். எப்படி எகிப்தின் மந்திரவாதிகளால மேற்கொண்டு நிறைய காரியங்கள் செய்ய முடியல, ஒன்னு ரெண்டு செஞ்சாங்க ஆனா மேற்கொண்டு செய்ய முடியல. அதே போல இன்னைக்கு இருக்கிற எண்ணெயும் எம்ரேக்களும் சில தீக்கு தரிசனம் உரைக்கலாம், சில வியாதிகள் சுகமாகலாம், அதை ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், யூடியூப் மூலமா ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஆனா அடையாளத்துக்கு பின்னால என்ன சத்தம் இருக்கிறது? தஸ் சேத் தி லார்ட் இல்ல, அது எஜிப்சியன் வாய்ஸ் ஆயிருக்கிறது, அது வந்து தியாலஜிக்கல் வாய்ஸ் ஆயிருக்கிறது. இங்க வந்து தஸ் சேத் தி லார்ட், மோசேயுடைய அடையாளத்துக்கு பின்னாலே தஸ் சேத் தி லார்ட், பிரதர் பென்காமுடைய அடையாளத்துக்கு பின்னாலே தஸ் சேத் தி லார்ட். இட் இஸ் எ ஸ்கிரிப்சுரல் வாய்ஸ், வேதபூர்வமான சத்தம். இது ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே இணைகிறது. அது தேவனுடைய ரகசியமாய் இருக்கிறது. அவருடைய இதயத்தில் இருக்கிற ரகசியத்தை ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய சிந்தையானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. வார்த்தையில மறைந்திருந்த கிறிஸ்து இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. இதை விசுவாசித்தா இந்த ப்ராமிஸ சுதந்திரித்துக் கொள்ளலாம். ப்ராமிஸ் அவங்களுக்கு அந்த கானான் தேசமாக இருந்தது, லேண்ட் ஃப்ளோவிங் வித் மில்க் அண்ட் ஹனி, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இதோ புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவுடைய ப்ராமிஸ் என்ன வந்தால், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள், அதுதான் ப்ராமிஸ். இப்போ என்ன ப்ராமிஸு? நீங்க நிபர்த் அடைய முடியும் பரிசுத்த ஆவியை பெறுவது, பின்பு பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர், சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு மேலே எடுத்துக் கொள்ளப்படுவது. ஆமீன். அதனால இந்த அடையாளத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இதுதான் மோசஸுடைய சயின்ஸ், மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சயின்ஸ். அதுதான் நேரம் ஆகிவிட்டது. கர்த்தர் தம்மை இனிமே ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபமணும். சிறிது நேரம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிவிட்டது, சரீரம் ஒத்துழைக்கல, ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி ஆகுது. ஆனாலும் ஆண்டவர் ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணிட்டார். எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே மெத்துதிக்கிறோம். இயேசுவே சோத்ர. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது, நேசவர் காலமாகுது. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது, மாயலோக நம்பி மாண்டிடும் மாநிலரை நீக்க மாட்டீரோ. நம்பி மாண்டிடும் மாநிலரை நீக்க மாட்டீரோ. இயேசுவே பெரியவர், எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரமட்டமாக நம்முடைய வார்த்தையை தியானித்தோம். இடையில டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் மெசேஜ் கண்டினியூ பண்ண உதவி செய்ததற்காக சோத்திரம். மாம்சமானது பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே, இவ்வளவு நேரம் நாங்கள் நம்முடைய வார்த்தையை தியானித்தோம். அங்கே மோசேக்கு ரெண்டு அடையாளத்தை கொடுத்து, நீர் உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த ரெண்டு அடையாளங்களை இருந்தது, பென்காம் உலகத்தில் ஊழியத்தில் வரும்பொழுது அவருக்கு அந்த ரெண்டு அடையாளத்தை கொடுத்து, அந்த அடையாளத்துக்கு பின்னாலே ஒரு சத்தம் இருக்கிறது, ஒரு மெசேஜ் இருக்கிறது. அந்த மெசேஜுக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த அடையாளத்துக்கு பின்னால் இருக்க சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவங்களுக்கு ரெடம்ஷன், அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆனால் அடையாளத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றார் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொன்னேன். அதே போல் இந்த 20வது நூற்றாண்டிலே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து அநேக அற்புத அடையாளங்கள் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது விதமான ட்ரூ சயின்ஸை கொடுத்தேன். அதுக்கு பின்னாலே ஒரு மெசேஜ் இருக்கிறது. அந்த மெசேஜ் இன்னைக்கு உலகம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது. ஆனால் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை ஃபாலோ பண்ணுகிறோம். எங்களுக்கு ப்ராமிஸை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். இப்பொழுது எங்களுக்கு அட்வான்ஸாக பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறேன். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதே போல் இந்த வனாந்தர ஜீவியத்தில் எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறேன். கர்த்தாவே, முடிவிலே நாங்கள் ப்ராமிஸை சுதந்திரித்துக் கொள்வோம். எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் இழந்து போகாதபடி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வார்த்தையை ஃபாலோ பண்ண கிருபத்தார். நாங்கள் வேதத்தில் எந்த இடத்துல இருக்கிறோம், உலகத்திலே இப்பொழுது எந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களுடைய பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் எங்களை குறித்து எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் தியானித்தோம். ஆனாலும் ஆண்டவரே, சில காரியங்களை வேகமாக தியானிக்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட தொடர்ந்து ஈடுபடுவீராக. எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய ஹார்ட்ல பிளேஸ் பண்ணுவீராக. கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே பரிபூர்ணத்துக்குள்ளாக வழி நடத்தும், ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்தும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தாரும், பலத்தை தாரும். அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக. இயேசுவே இரக்கமாயிரு, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடலை பாடும் பொழுது காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம். சகோதரர் ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்துவார்கள்.
பாடலை 297 இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பல்லத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பல்லத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் ஏராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்த ஆட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்த ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. பயப்படாதே திருமந்தையே பார்நாட்டுமேய்ப்பன் பயப்படாதே திருமந்தையே பார்நாட்டுமேய்ப்பன் தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே இஸ்ரவேலே ஜனமே என்றும் இடறிட வேண்டாம் இயேசுவே உன் தேவனானால் ஏதும் பயம் வேண்டாம்
நம்மளாம் முழங்க அப்படி இல்லம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோ பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேலையிலே நாங்கள் இம்மட்டுமாய் உமக்கு ஆராதனை செய்யும்படியாக நீ தந்த கிருபைக்காம ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே நீர் எங்களை போஷித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் இம்மட்டுமாய் வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்களை நீ தாமே ஆசீர்வதித்தலும் எல்லா விதமான நன்மையினால் நிறைத்தலும் இப்பொழுதும் கர்த்தாவே ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகளை நீ தாமே அங்கீகரித்து அதை அவர்களுக்கு ஆயிரம் மடங்காக திருப்பி தருவீராக கர்த்தாவே. தொடர்ந்து வழி நடத்துவீர் தொடர்ந்து கத்தாவே நடக்கவிருக்கிற வாலிபர் ஐக்கியம் சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் ஆசீர்வதித்தலும் அனைவரும் அதில் உற்சாகத்தோடு கலந்து கொள்ள கிருபை தாரும் கத்தாவே. உம்முடைய பிரசன்னம் அங்கே இருந்து அவள் மத்தியிலே நீ கிரியை செய்வீராக கர்த்தாவே. தொடர்ந்து வழி நடத்தும் மறுபடியுமாக கத்தாவே நாங்கள் மாலையும் உமக்கு ஆராதனை செய்ய கூடி வரும்படியான சூழ்நிலையை நீ ஒவ்வொருக்கும் கட்டளையிட்டலும் கத்தாவே. எல்லா விதமான அன்றரை வழி நடத்தலும் காணப்படட்டும் கத்தாவே. எல்லாரையும் நீ தாமே பாதுகாத்துக் கொள்ளும். இப்பொழுதும் வந்தவர்கள் ஒருவராகிலும் வெறுமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு வார்த்தையில் உள்ள வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டவர்களாக இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும் கத்தாவே. எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதிலை பெற்றவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும் கத்தாவே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Tell of his love, his wonderful love. We give all the glory to Jesus and tell of his wonderful love. Magimaiyavum avarukke Kristesuvukke selathuvome. Magimaiyavum avarukke endrendrum avarukke.
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.